லிப்டிங் ஹிம் அப் அவுட் ஆஃப் ஹிஸ்டரி. திஸ் மெசேஜ் பை பிரதர் வில்லியம் மரியன் பிரனாமாஸ் டெலிவர்ட் ஆன் வென்ஸ்டே ஈவினிங் அக்டோபர் 1958 அட் த பிரானம் டேபர்நாக்கல் இன் ஜெஃபர்சன்வில் இந்தியானா USA. சரித்திரத்திலிருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதல். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1958 வருடம் அக்டோபர் மாதம் 1st புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது.
Good evening, friends. It's indeed a deem this a great privilege to be here at the tabernacle tonight to start again a five night series of meetings. It's been some time since I had a revival here at the tabernacle.
சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. மாலை வணக்கம் நண்பர்களே. இது உண்மையாகவே இன்றிரவு மீண்டுமாக 5 இரவுகளுக்கான தொடர் கூட்டங்களை துவங்கும்படியாக இங்கே கூடாரத்தில் இருப்பதை நான் ஒரு மகத்தான சிலாக்கியமாகவே கருதுகிறேன். நான் இங்கே கூடாரத்தில் ஓர் எடுப்புதலை கொண்டிருந்தது முதற்கொண்டே சில நேரத்தில் இது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது.
We never announced it in the papers or anything, just so we knew we wouldn't have enough room to seat the people because it's small and our seating's very poorly. But we'll do just all we can to accommodate.
நாங்கள் இதை ஒருபோதும் செய்தித்தாள்களிலோ அல்லது வேறேதோ ஒன்றிலோ அறிவிக்கவே இல்லை. ஆகையால் ஜனங்களை அமர்த்துவதற்கு போதிய இடவசதியை நாங்கள் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஏனென்றால் இது சிறியதாயும் நம்முடைய இருக்கைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவுள்ளதுமாயிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எல்லோருக்குமே எங்களால் முடிந்த அளவு இடவசதியை அமைத்துக் கொடுப்போம்.
We were going to get the high school gym here and we could advertise it, but there's in time of school now and it's kind of hard to get a hold of.
எனவே நாங்கள் இங்கே உள்ள உயர்நிலை பள்ளியின் உடற்பயிற்சி கூடத்தை வாடகைக்கு எடுக்கப் போவதாக இருந்தோம். அப்பொழுது எங்களால் அதை விளம்பரப்படுத்தி இருந்திருக்க முடிந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இது பள்ளி நடைபெறும் நேரமாய் உள்ளது. எனவே அதை எடுத்து பயன்படுத்த இயலாதாய் உள்ளது.
We'll be leaving pretty soon, I suppose, for my missions and so forth across the seas. And I just wanted to come together to have a little fellowship with all the folks before we went over again.
நான் என்னுடைய ஊழியங்களுக்காக கடல் கடந்து செல்ல வேண்டி இருப்பதால் நான் வெகு சீக்கிரத்தில் புறப்பட்டு செல்வேன் என்றே எண்ணுகிறேன். நான் மீண்டுமாய் அங்கு கடந்து செல்வதற்கு முன்பு சபையார் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு சிறு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன்.
You know, we meet time after time and one time we're going to meet for the last time. So we want to keep right up as close as we can with the Lord and with His Word, and as we see His Word unveiling itself day by day, day by day. I thought it would be nice if we had a little meeting here and then we would pray for the sick.
நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் என்பதையும் நாம் கடைசி முறையாக ஒரு முறை சந்திக்கப் போகிறோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நாம் அவருடைய வார்த்தையானது நாளுக்கு நாள் திரைநீக்கப்படுவதை காண்கையில் நாம் கர்த்தரோடும் அவருடைய வார்த்தையோடும் நம்மால் முடிந்தளவு நெருக்கமாயிருந்து சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எனவே நமக்கு இங்கு ஒரு சிறு கூட்டம் இருக்குமேயானால் அது அருமையாயிருக்கும் என்றும் அப்பொழுது நாம் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்போம் என்றும் நான் எண்ணினேன்.
And it's been told me some time ago by a vision that the Lord gave me some year ago, I suppose, or maybe a little more. I have it wrote out in a book at home of a changing of a ministry.
இது கொஞ்ச காலத்துக்கு முன்னர் கர்த்தரன கழித்த ஒரு தரிசனத்தின் மூலம் எனக்கு கூறப்பட்டுள்ளது. சில வருடங்களுக்கு முன்னர் அல்லது கொஞ்சங்காலத்திற்கு முன்னராய் இது இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை ஊழியத்தின் ஒரு மாற்றத்தை குறித்து வீட்டிலே ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன்.
And many of you people sitting here, I wouldn't say many, but remember when we first built this tabernacle. You remember the vision that came the morning we laid the cornerstone there when he said, this is not your tabernacle. But he set me under the skies and said, told me that different things would take place.
இங்கு அமர்ந்துள்ள ஜனங்களில் அநேகராகி நீங்கள், நான் அநேகர் என்று கூற மாட்டேன், ஆனால் நினைவிருக்கட்டும், நாம் இந்த கூடாரத்தை முதலில் கட்டின போது, நாம் அப்பொழுது அங்கே மூளைக்கல்லை நாட்டின போது அந்த காலையில் உண்டான தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது அவரோ, இது உன்னுடைய கூடாரம் அல்ல என்றார். ஆனால் அவர் என்னை ஆகாயத்தின் கீழே அமர்த்தி வித்தியாசமான காரியங்கள் சம்பவிக்கும் என்று என்னிடம் கூறினார்.
If you know you watch that come to pass just exactly as it was told, see? And it always has been that way. So therefore, I rest assuredly that what he says, it's God and it has to be true.
நீங்கள் அதை அறிவீர்களேயானால் அது கூறப்பட்ட விதமாகவே சரியாக அது நிறைவேறுகிறதை நீங்கள் கவனியுங்கள். புரிகிறதா? அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. ஆகையால் அவர் என்ன கூறினாரோ அது தேவனாயிருக்கிறது என்றும் அது உண்மையாயிருக்க வேண்டும் என்றே நான் உறுதியாக நம்பியிருக்கிறேன்.
And then some time ago I was in a vision and I saw a large tent. Oh, it was a mammoth big affair. And I'd just been speaking and many souls were at the altar and were just kind of weeping with their hands up quietly and softly. A nice, gentle spoken man came out to the platform and said, now they will form the prayer line while Brother Branham's making ready.
அதன் பின்னர் கொஞ்ச காலத்துக்கு முன்னர் நான் ஒரு தரிசனத்திலிருந்து ஒரு பெரிய கூடாரத்தை கண்டேன். ஓ, அது மிகப்பெரிதான ஒன்றாய் பெரிய காரியமாயிருந்தது. அப்பொழுது நான் பேசிக் கொண்டிருந்த போது அநேக ஆத்துமாக்கள் பிடத்தண்டையிலிருந்து தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தியிருப்பதோடு ஒரு விதமாய் அமைதியாயும் மௌனமாயும் அழுது கொண்டிருந்தனர். அப்பொழுது ஓர் அருமையான பெருநன்மையாய் கூறப்பட்ட மனிதன் மேடையண்டைக்கு வந்து இப்பொழுது சகோதரன் பிரணாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கையில் அவர்கள் ஜெப வரிசையை அமைப்பார்கள்
என்றார். That was standing in line, there was a little building, a wooden building inside of this tent.
அப்பொழுது நான் அந்தபடியாக நின்று கொண்டிருந்தேன். உண்மையாகவே ஜெப வரிசையோ எனக்கு இடப்பக்கமாக இருக்கப் போவதாயிருந்தது. நான் அங்கு வரிசையில் நின்று கொண்டிருந்த ஜனக்கூட்டமானது ஒரு நகரத்தின் தொகுதியை அல்லது அதற்கு அதிகமான இடத்தில் நிரப்புவது போன்று தோன்றினதை கவனித்தேன். அங்கு ஒரு சிறு கட்டிடம், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டிடம் இந்த கூடாரத்தின் உட்புறத்தில் இருந்தது.
And there was a woman standing there, a man one taking names, and people were going in on crutches and stretchers and coming out the other side walking. Well, I wondered what all taken place in there.
அங்க ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்க ஒரு மனிதன் பெயர்களை பதிவு செய்ய ஜனங்களோ முடவருக்கான கக்கத்தண்டுகளோடும் நோயுற்றோரின் தூக்கு படுக்கைகளிலும் உள்ளே சென்று மறுபுறத்திலோ வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தனர். நல்லது, அங்கு நடைபெற்ற யாவற்றையும் கண்டு நான் வியப்புற்றேன்.
And then that angel of the Lord, whose picture you see here, it went from me and went right over that little building and stood there, then went down and a voice spoke and said, I'll meet you in that place. Well now, I've looked forward for that time.
அப்பொழுது நீங்கள் இந்த புகைப்படத்தில் காண்கிற கர்த்தருடைய தூதனானவர் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு அந்த சிறு கட்டடத்திற்கு மேலே சென்று அங்கே நின்றுவிட்டு பின்னர் கீழே சென்றார். அப்பொழுது ஒரு சத்தம் பேசி, நான் உன்னை அந்த ஸ்தலத்திலே சந்திப்பேன் என்றது. நல்லது, இப்பொழுது நான் அந்த நேரத்திற்காகவே எதிர்நோக்கி இருக்கிறேன்.
I've been off some time now resting because of overwork. Come back in the last weekend we had a little kind of a church doctoring for 3 nights here.
இப்பொழுது நான் அதிக பணியின் காரணமாக கொஞ்ச காலம் இளைப்பாற புறப்பட்டு சென்றிருந்தேன். ஆயினும் நான் திரும்பி வந்துவிட்டேன். நாம் கடந்த வார இறுதியில் இங்கே 3 இரவுகளாக ஒரு விதமான சபை உபதேசத்தை ஒரு சிறு பொருளாக கருதி பேசி வந்தோம்.
That's last Saturday night, Sunday morning and Sunday night, prior to this meeting, kind of get the church shook in condition so we could go ahead with this meeting coming on now. And then immediately after this, Sunday night will be my farewell night to the tabernacle for some time, as far as I know.
அது கடந்த சனிக்கிழமை இரவு, ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவாயிருந்தது. இது இந்த கூட்டத்திற்கு முன்னதாயிருந்தது. அது ஒரு விதமாக சபையே அசைத்த நிலையில் இருந்தது. ஆகையால் நம்மால் தொடர்ந்து சென்று இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு வர முடிந்தது. ஆகையால் இதற்கு பின்னர் உடனடியாக ஞாயிறு இரவு எனக்கு தெரிந்த மட்டில் கூடாரத்தில் கொஞ்ச நேரம் என்னை வழி அனுப்பும் இரவாயிருக்கும்.
And I'm hoping and trusting to God that sometime during this week that I want to use this little room over here for a prayer room. And to take the sick and afflicted in and see if he will meet me and start at the tabernacle again on the new ministry. I would sure love to see it done.
நான் தேவனை அவளோடு எதிர்நோக்கி கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருக்கிறேன். அதாவது இந்த வாரத்தில் கொஞ்ச நேரம் இங்குள்ள இந்த சிறிய அறையை ஒரு ஜப அறையாக பயன்படுத்த விரும்புகிறேன். வியாதியஸ்தரையும் அவதியுறுவோரையும் உள்ளே கொண்டு சென்று அவர் என்னை சந்திப்பாரா என்று காணவும் புதிய ஊழியத்தின் பேரில் மீண்டும் கூடாரத்திலேயே துவங்கவும் உள்ளேன். அது செய்யப்படுவதை காண நிச்சயமாகவே நான் வாஞ்சையாயிருப்பேன்.
I do not know what it is, my friends. I do not have any idea what it will be. But he who listens now, I trust that it'll be something more to help his poor, sick, suffering children of this day.
என் நண்பர்களே, அது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. அது என்னவா இருக்கும் என்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது செவி கொடுப்பவர்களே, அது அவருடைய ஏழ்மையான வியாதியான இந்த நாளில் அவதியுற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக உதவும்படியான ஏதோ காரியமாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன்.
I promise him that I'll be faithful and loyal and try to be more loyal than I was with the other gifts that he has given. And if it shall come to pass, it'll be just as real as the others has been.
நான் விசுவாசம் உள்ளவனாயும் உண்மை உள்ளவராயும் அவர் எனக்கு அளித்திருக்கிற மற்ற வரங்களோடு நான் உண்மையாயிருந்ததை காட்டிலும் அதிக உண்மையாயிருக்க முயற்சிப்பேன் என்று நான் அவருக்கு வாக்களிக்கிறேன். அது நிறைவேறுமையானால் அப்பொழுது மற்றவைகள் இருந்து வருகிற விதமாகவே அப்படியே அவ்வளவு உண்மையாயிருக்கும்.
Now the other gifts are still just as firm as they were. See? But I'm looking forward for something new to happen now. And I hope it takes place here. Now I thought maybe tonight we would speak and see how I felt.
இப்பொழுது அது மற்ற வரங்கள் அவைகள் இருந்த விதமாகவே அவ்வளவு உறுதியாக இன்னமும் அப்படியே இருக்கிறது. புரிகின்றதா? ஆனால் இப்பொழுது புதியதாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிப்பதற்காக நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அது இங்கே சம்பவிக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நாம் இந்த இரவு பேசலாம் என்றும் எப்படி நான் உணர்ந்தேன் என்றும் பார்க்கலாம் என்றும் நான் எண்ணியிருக்கிறேன்.
Another thing I wanted to do, I wanted to try to find out when we're going the first time if I could send my wife in there. And let her be with me when it comes down the first time to see if it'll be that way. If not, then in bringing women through, we'll bring them two at a time, two women at a time coming through.
நான் மற்றொரு காரியத்தை செய்ய விரும்பினேன். அதாவது நான் முதல் முறையாக உள்ளே செல்லும் போது என்னுடைய மனைவியை அங்கே என்னால் உள்ளே அனுப்ப முடியுமா என்றும் அது முதல் முறையாக உண்டாகும் போது அவள் என்னோடு இருக்கும்படியாகவும் அது அந்த விதமாக இருக்குமா என்று பார்க்கும்படியாகவும் நான் கண்டறியும்படி முயற்சிக்க விரும்பினேன். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது ஸ்திரீகளை உள்ளே கொண்டு வந்து நாம் ஒரே நேரத்தில் அவர்கள் இருவரை ஒரே நேரத்தில் இரண்டு ஸ்திரீகளை உள்ளே கொண்டு வரலாம் என்றிருந்தேன்.
So I'm not saying it will work either way, it's so that you would know because it's already been said that we were looking for something new to take place and we are.
ஆகையால் அது இரண்டில் ஏதோ ஒரு விதத்தில் கிரியை செய்யும் என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. எனவே நீங்களே அதை அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் அது ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஏதோ ஒரு புது காரியம் சம்பவிப்பதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தோம். நாம் எதிர்நோக்கிக் கொண்டும் இருக்கிறோம்.
But I don't say that he told me it would take place where I seen in the vision was in a tent. But of course it might take place anywhere, anytime. But we're looking forward to it.
ஆனால் அது சம்பவிக்கும் என்று அவர் என்னிடம் கூறினார் என்று இப்பொழுது நான் கூறவில்லை. அது நான் கண்ட தரிசனத்தில் உள்ள ஒரு கூடாரத்தில் இருந்தது. ஆனால் சந்தேகத்துக்கிடமின்றி அது எங்கும் எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். ஆகையால் நாம் அதற்கு எதிர்நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
Now we're going to try to let you out early, the song service a half hour, and the preaching service and the altar service and so forth about one hour, which make an hour and a half, so that the people standing won't be cramped up and come back tomorrow night.
இப்பொழுது நாங்கள் உங்களை சரியான நேரத்தில் அனுப்பிவிட முயற்சிக்கப் போகிறோம். பாடல் ஆராதனை அரை மணி நேரமும் பிரசங்க ஆராதனை மற்றும் பீட ஆராதனை முதலியன ஏறக்குறைய ஒரு மணி நேரமும் ஆகாது ஒன்றரை மணி நேரமாயிருக்கும். எனவே நின்று கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படாது. எனவே நாளை இரவும் திரும்ப வரலாம்.
Now, just before we open this blessed old word, and we'll assure you we'll never say nothing outside of what's in that, because that's the foundation. And before we do, let us just bow our heads a moment for a word of prayer.
இப்பொழுது நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய வார்த்தையை திறப்பதற்கு சற்று முன்னர் நாங்கள் அதில் உள்ளதற்கு புறம்பாக ஒன்றையுமே ஒருபோதும் கூற மாட்டோம் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிப்போம். ஏனென்றால் அதுவே அஸ்திபாரமாய் உள்ளது. எனவே நாம் அதை செய்வதற்கு முன்பு நாம் அப்படியே ஜப வார்த்தைகளுக்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
Dear God, as we stand tonight in thy presence and realizing our frail frame, that we're just the dust of the earth. Thou hast brought us forth as living beings to honor and glorify Thee. And we realize that our lives and our destination lays in Your blessed hands.
அன்புள்ள தேவனே, நாங்கள் இன்றிரவு உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கின்றபடியால் நாங்கள் வெறுமன பூமியின் மண்ணாய் இருக்கிறோம் என்று எங்களுடைய பலவீனமான உருவத்தை அறிந்து கொள்கிறோம். உம்மை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவுமே நீர் எங்களை ஜீவனுள்ள உருவங்களாய் கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுடைய ஜீவியங்களும் எங்களுடைய இலக்கு உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களில் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
And we have committed ourselves by faith into your hands, hoping that our eternal destination will be given to us to live with thee forever in a better world, where we will never have prayer for the sick and the needy.
ஒரு மேலான உலகத்தில் என்றென்றைக்கும் உம்மோடு ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு அளிக்கப்படும் எங்களுடைய நித்திய இலக்கை நம்பி விசுவாசத்தின் மூலம் நாங்கள் எங்களையே உம்முடைய கரங்களில் ஒப்புவித்திருக்கிறோம். அந்த மேலான உலகத்தில் நாங்கள் ஒருபோதும் சுகமீனத்திற்காகவோ அல்லது தேவைக்காகவோ ஜபத்தை ஏறெடுக்க மாட்டோம்.
There will never be a tear fall from a cheek. There will never be a feeble, wrinkled person ever come up. But we'll be young there forever, and the glory of God will be upon us. And we'll need no healing, for we'll be eternally healed forever.
அங்கே ஒரு கன்னத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் ஒருபோதும் விழாது. அங்கே ஒருபோதும் ஒரு பலவீனமான சுருக்கமிழந்த நபராய் ஒருவரும் மேலே வரமாட்டார்கள். ஆனால் நாங்கள் அங்கே வாலிபமாய் என்னென்றைக்கும் இருப்போம். தேவனுடைய மகிமையானது எங்கள் மேல் இருக்கும். எங்களுக்கு சுகமளித்திலே தேவைப்படாது. ஏனென்றால் நாங்கள் என்றென்றைக்குமாய் நித்தியமாக சுகமாக்கப்பட்டிருப்போம்.
When this creature that we now are will be changed and made into a body like his own glorious body, then we shall see him as he is. Until that blessed hour arrives for each of us to come, we wish to put forth every effort that we know how to glorify thy great name with such faith as thou hast given us.
இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த சிருஷ்டிப்பானது மாற்றப்படும் போது அவருடைய சொந்த மகிமையின் சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்துக்குள்ளாக உருவாக்கப்படுவோம். அப்பொழுது நாங்கள் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். எங்கள் ஒவ்வொருவருக்கான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையானது வந்தடையும் வரையில் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற அவ்வளவு பெரிதான விசுவாசத்தினால் உம்முடைய மகத்தான நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எப்படியாய் நாங்கள் அறிந்துள்ள ஒவ்வொரு பிரயாசத்தையும் நாங்கள் செயலில் ஈடுபடுத்த விரும்புகிறோம்.
So on the eve of this little gathering together here in this little memorial place in commemorations of the first revival we held here and the great mighty works that thou did show us by thy great powerful hand.
இதுவோ நாங்கள் இங்கு நடத்தின முதலாம் எடுப்புதலின் நினைவு விழாக்களில் இந்த சிறிய நினைவு கொண்டாட்ட வழக்க ஸ்தலத்தில் இங்கே இந்த மாலை பொழுதில் ஒன்று சேர்ந்துள்ள சிறு கூட்டமாய் உள்ளது. நீர் உம்முடைய மகத்தான வல்லமை உள்ள கரத்தினால் எங்களுக்கு மகத்தான வல்லமை உள்ள கிரியைகளை செய்து காண்பித்தீர்.
From here has swept forth a revival to every nation and around the world tonight revival fires are burning on the hills and men and women are being healed of their sickness and diseases and are coming to be acquainted with the true and living God. O Lord God, pour out your spirit upon us tonight, Lord, great measures.
இங்கிருந்து ஓர் எழுப்புதலானது ஒவ்வொரு தேசத்திற்கும் பெருக்கெடுத்து வேகமாய் சென்றுள்ளது. உலகத்தை சுற்றிலும் இன்றிரவு எழுப்புதல் அக்கினிகள் மலைகள் மேல் எரிந்து கொண்டிருக்க புருஷர்களும் ஸ்திரீகளும் அவர்களுடைய சுகவீனம் மற்றும் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டுக் கொண்டும் உண்மையான ஜீவனுள்ள தேவனோடு அறிமுகமாக்கப்படும்படியாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ தேவனாகிய கர்த்தாவே, இன்றிரவு உம்முடைய ஆவியை எங்கள் மேல் கர்த்தாவே பெரிதான அளவில் ஊற்றும்.
And if it so pleases thee, Lord, if it's in thy divine program, we would ask, O God, that in this building you would start this new gift to operating. Amen. That these ones who have stayed behind from the fields and has been the prayer warriors, they might see for the first time the great hand of Jehovah moving in this new way.
Hallelujah.
Grant it, Lord, and be partakers of the fruits.
கர்த்தாவே, இது உமக்கு மிகவும் பிரீதியாயிருக்குமானால், இது உம்முடைய தெய்வீக நிகழ்ச்சி நிரலாயிருக்குமாயின், ஓ தேவனே, இந்த கட்டடத்தில் நீர் இந்த புதிய வரத்தை கிரியை செய்ய துவங்கும் என்றும் அது ஊழிய களங்களில் தங்கியிருக்கிற இவர்கள் ஜப வீரர்களாயிருந்து வருகிற இவர்கள் முதல் முறையாக மகத்தான யெகோவாவின் கரம் இந்த புதிய விதத்தில் அசைவதை அவர்கள் கண்டு அதன் பலன்களுக்கு பங்காளிகளாய் இருக்கும்படிக்கே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே அதை அருளும்.
We only ask humbly that it shall be granted here, knowing that it will be somewhere because we feel that it's in your great province to do so.
அது எங்கோ இருக்கும் என்று அறிந்து அது இங்கே அருளப்பட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் அது அவ்வண்ணமாய் செய்யும்படியான உம்முடைய மகத்தான முன் தீர்மான நோக்கத்தில் உள்ளது என்று நாங்கள் உணர்கிறோம்.
Now bless us, Lord, as we turn back the pages of the book, your blessed holy word. May our spirits be open to receive it, Lord. And when the services is closed tonight, and we start to our different homes, may we say like those coming from Emmaus, did not our hearts burn within us tonight as he talked to us along the way? For we asked it in his name and for his glory. Amen.
உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தையை அந்த புத்தகத்தின் பக்கங்களை திருப்புகையில் கர்த்தாவே இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே அதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய ஆவிகள் திறக்கப்படுவதாக. இன்றிரவு ஆராதனைகள் முடிவுற்று நாங்கள் எங்களுடைய பல்வேறுபட்ட வீடுகளுக்கு செல்ல புறப்படும் போது நாங்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று எம்மாவூரிலிருந்து வந்தவர்கள் கூறினது போல இன்றிரவு நாங்களும் கூறுவோமாக. ஏனென்றால் நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
Tonight I have chosen for just the scripture reading a few verses, if you wish to turn to it, to the book of Kings, 1 Kings, and the 18th chapter of 1 Kings. And I want to start reading from the 17th verse.
இன்றிரவு நான் ஒரு சில வசனங்களை வேத வாசிப்பிற்காக தேர்ந்தெடுத்துள்ளேன். நீங்கள் அதற்கு திருப்ப விரும்பினால் ராஜாக்களின் புத்தகம், ராஜாக்களின் முதலாம் புத்தகம், ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 18 அதிகாரம் நான் 17 வசனத்திலிருந்து துவங்கி வாசிக்க விரும்புகிறேன்.
And I wish to take then for a text lifting him up out of history. Now you that's putting it down, I might quote it again. Lifting him up out of history.
அதன் பின்னர் நான் சரித்திரத்திலிருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதல் என்ற ஒரு பாடப்பொருளை எடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது இதை குறித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் அதை மீண்டும் மேற்கோள் காட்டுவேனாக. சரித்திரத்திலிருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதல்.
Now the 17th verse of the 18th chapter of 1 Kings. And it came to pass when Ahab saw Elijah that Ahab said unto him, Art thou he that troubleth Israel? And he answered, I have not troubled Israel, but thou and thy father's house, in that ye have forsaken the commandments of the Lord, and that thou hast followed Balaam.
இப்பொழுது ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 18 அதிகாரத்தின் 17 வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள்.
Now therefore send and gather to me all Israel unto Mount Carmel. And the prophets of Balaam 450, and the prophets of the groves 400, which eat at Jezebel's table. So Ahab sent unto all the children of Israel and gathered the prophets together unto Mount Carmel.
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யெசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான்.
And Elijah came unto all the people and said, How long halt ye between two opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word.
அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
We are standing tonight upon the brim and watching come to pass and unfold two great scenes. And those two great scenes are these. One of them is the ending of history. And the other one is the ending of time. And many great men down through the ages has longed to see this hour that we're now approaching.
நாம் இன்றிரவு விளிம்பின் மேல் நின்று கொண்டு இரண்டு மகத்தான காட்சிகள் தெரிவிக்கப்பட்டு நிறைவேறுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டு மகத்தான காட்சிகள் இவைகளே. அவைகளில் ஒன்று சரித்திரத்தின் முடிவாயிருக்கிறது, மற்றொன்றோ காலத்தின் முடிவாயிருக்கிறது. காலங்களினூடாக வாழ்ந்த அநேக மகத்தான மனிதர்கள் இப்பொழுது நாம் அணுகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையை காண வாஞ்சித்திருந்தனர்.
And as we live in this glorious setting of mortal sun and the breaking of the eternal light, I do feel that we're living in one of the grandest ages that ever man has been permitted to live. Because it's a closing out of time and the blending in of eternity.
நாம் இந்த மகிமையான மானிட சூரிய அஸ்தமனத்திலும் நித்திய வெளிச்சத்தின் புலர்தலிலும் ஜீவிக்கின்றபடியால் எப்போது மனிதன் வாழும்படிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற காலங்களிலேயே மிக சிறந்த ஒன்றில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் இது காலத்தின் முடிவாயும் நித்தியத்தில் இணைவதாயும் உள்ளது.
History only tells us what we have read, what has been. And what's in the future lays in the hand of God. And we find out today that there's not too much history being written. Because I don't think it'll ever be used.
சரித்திரமானது நாம் என்ன படித்திருக்கிறோம், என்ன இருந்து வந்துள்ளது என்பதை மட்டுமே நமக்கு கூறுகிறது. எதிர்காலத்தில் என்ன உள்ளது என்பதோ தேவனுடைய கரத்தில் உள்ளது. சரித்திரமானது மிகவும் அதிக அளவில் எழுதப்பட்டிருக்கவில்லை என்பதை இன்றைக்கு நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் அது எப்போதுமே உபயோகிக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை.
Both of these great events are running into shallow waters. For instance, how we're running out the national crises and the national security is running into shallow water.
இந்த ஒரு மகத்தான நிகழ்வுகளுமே மேலோட்டமான நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நாம் தேசிய நெருக்கடிகளை எவ்வாறு தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய பாதுகாப்பும் மேலோட்டமான நிலையில்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
Traveling around over the world, it seems like not only our nation, but there is no nation knows just what to do. Seems like there is a turmoil everywhere.
உலகம் முழுவதும் பயணிக்கையில் இது நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல என்பது போல் தென்படுகிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எந்த தேசத்திற்குமே தெரியவில்லை. எங்கும் குழப்பம் உள்ளது போல் தென்படுகிறது.
I go into Africa. They're all afraid of an uprise among the people. And communism sweeping the land. I go into Switzerland the same way. And all the other nations in which I have visited, they seem to be that there is an unsettled peace everywhere.
நான் ஆப்பிரிக்காவிற்குள் செல்லும் போது அவர்கள் எல்லோருமே ஜனங்கள் மத்தியில் காணப்படும் கிளர்ச்சியை குறித்து பயப்படுகின்றனர். பொது உடைமை கொள்கையோ தேசத்தில் எங்கும் பெருக்கெடுத்து பரவிக்கொண்டிருக்கிறது. நான் சுவிட்சர்லாந்துக்குள் சென்றாலும் இதே விதமாகவே உள்ளது. நான் விஜயம் செய்திருக்கிற மற்ற எல்லா தேசங்களிலும் நிலையற்ற சமாதானமே நிலவியுள்ளது போன்றே அவைகள் தென்படுகின்றது.
Now you know our Lord predicted such a time to come. There be unrest among the nations, perplexed of time, distress between the nations.
இப்பொழுது நம்முடைய கர்த்தர் தேசங்களுக்கிடையே அமைதியின்மையும் தத்தளிப்புண்டாக்கும் நேரமும் தேசங்களுக்கிடையே இடுக்கணும் உண்டாகும் என்றும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் உண்டாகும் என்றும் முன்னறிவித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
And we have tried everything that's seemingly humanly possible to make it last just a little longer. But I believe that we're just running out. I don't believe that there's anything else that we can do about it. We're just at the end of it.
நாம் மனித தன்மையோடு செய்யக்கூடியதாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு அதனை கொஞ்ச காலமாவது நீடித்திருக்கும்படி செய்ய முயற்சித்திருக்கிறோம். ஆனால் நாம் காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றே நான் நம்புகிறேன். அதை குறித்து நம்மால் செய்ய முடிந்த வேறெந்த காரியமாவது உண்டு என்பதை நான் நம்பவில்லை. நாம் அதனுடைய முடிவில் இருக்கிறோம்.
We tried for a while on having kings and they wouldn't work. Then they tried democracy. It doesn't work. And they've tried dictators and it doesn't work. And each one seems to get just a little bit shallower each time.
நாம் கொஞ்ச காலம் ராஜாக்களை கொண்டு முயற்சித்தோம். அவர்களால் கிரியை செய்ய முடியவில்லை. அதன் பின்னர் அவர்கள் ஜனநாயகத்தை கொண்டு முயற்சித்தனர். அதுவும் கிரியை செய்யவில்லை. நாம் முயற்சித்தோம். அவர்கள் சர்வாதிகாரிகளை கொண்டு முயற்சித்தனர். அதுவும் கிரியை செய்யவில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் சற்று மேலோட்டமாக செயல்படுவது போன்றே தென்படுகிறது.
Now we stand at the great moment when anything could happen. It could be over in 5 minutes' time. That every nation would be laid to powder. And if we're at that time, where ought the church to be? A great crisis.
இப்பொழுது ஏதாவது சம்பவிக்கக்கூடும் என்று மகத்தான வேளையில் நாம் நிற்கிறோம். அது 5 நிமிடத்திலேயே முற்று பெற்றுவிடக்கூடும். அதாவது ஒவ்வொரு தேசமும் பொடிப்பொடியாய் நிலத்தில் கிடத்தப்படும். நாம் அந்த நேரத்தில் இருப்போமேயானால் சபையானது எங்கே இருக்க வேண்டும்? ஒரு பெரிதான நெருக்கடி ஆயிற்று.
Then also we have a home life crisis. It seems like the home life is running out in the shallow water. It used to be in a home that father, the head of the house, would sit down in the morning and he would speak with his family and they would all take out the old family Bible and read just a little bit and all gather around the table and have prayer. You don't see that no more.
ஆகையால் நாம் கூட ஒரு இல்லற வாழ்க்கை இக்கட்டையுடையவர்களாக இருக்கிறோம். வீட்டு வாழ்க்கையானது மேலோட்டமான தண்ணீருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது போன்றே தென்படுகிறது. அது வழக்கமாக ஒரு வீட்டில் இருந்த தகப்பனார் குடும்பத்தின் தலைவர் காலையில் அமர்ந்து அவர் தன்னுடைய குடும்பத்தோடு பேசுவார். அவர்கள் யாவரும் பண்டைய குடும்ப வேதாகமத்தை எடுத்து ஒரு சிறிய பகுதியை வாசித்துவிட்டு யாவருமாய் மேஜையை சுற்றி சேர்ந்து ஜபத்தை ஏறெடுப்பர். நீங்களோ அதை ஒருபோதும் காண்பதில்லை.
And when the day was done and Ma had the dishes washed, they'd all gather in and read some more of the Bible and pray before going to bed.
பொழுது சென்றவுடனே தாயார் பாத்திரங்களை கழுவின பின்பு அவர்கள் யாவரும் உள்ளே ஒன்று கூடி வேதாகமத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை வாசித்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் முன்னர் ஜெபிப்பார்கள்.
Juvenile delinquency certainly was a hard thing to find in them days. The boys all went to the fields to work and the girls helped mom with her washing down the creek.
அந்நாட்களில் இளைஞர் புரியும் தீய செயலை கண்டறிவது நிச்சயமாகவே ஒரு கடினமான காரியமாயிருந்தது. பையன்கள் யாவருமே பணிபுரிய வீட்டை விட்டு வெளியே சென்றனர். பெண் பிள்ளைகளோ கீழே ஓடும் ஆற்று நீரோடையில் தங்களுடைய துணிகளை துவைப்பதன் மூலம் தாயாருக்கு உதவி செய்தனர்.
But the day we just push a little button and the dishes are all done and Ma's in the car and gone to the card party or out ratting around over the streets and the work's done by a tractor and we just don't have nothing but just a bunch of lazy, idle people.
ஆனால் இன்றைக்கோ ஒரு புத்தானை எடுத்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவப்படுகின்றன. அம்மாவோ காரில் ஏறி சீட்டு விளையாட்டிற்கு அல்லது வீதிகளில் சுற்றித் திரிய சென்று விடுகிறாள். பணியும் ஒரு எந்திர கலப்பையினால் செய்யப்படுகிறது. எனவே நாம் ஒரு கூட்ட சோம்பேறிகளாய் வேலையற்ற ஜனங்களாய் இருப்பதை தவிர வேறொன்றையும் உடையவர்களாய் இருக்கவில்லை.
And home life is so neglected till the Bible is laid back till they'd have to hunt for an hour to find one in many homes in America. They go to church on Sunday morning for their religion, for about 20 minutes, and if the pastor takes about 30 minutes, he's called on the board. What is it? Home life is running out.
அமெரிக்காவில் உள்ள அநேக வீடுகளில் வேதாகமமானது ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்கள் அதை கண்டுபிடிக்க ஒரு மணி நேரமாவது துருவி தேட வேண்டிய அளவிற்கு வீட்டு வாழ்க்கையானது மிகவும் விழிப்பு தளர்விடப்பட்டதாய் உள்ளது. அவர்கள் ஞாயிறு காலையில் தங்களுடைய மார்க்கத்திற்காக சுமார் 20 நிமிடங்களே இருக்கும்படியாக சபைக்கு செல்கிறார்கள். போதகரோ சுமார் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் நிர்வாக குழுவினரால் அழைக்கப்படுகிறார். அது என்ன? வீட்டு வாழ்க்கையே விரயமாய் கொண்டிருக்கிறது.
Father and mother loved and honored and cherished one another. When she was old and gray and wrinkled up, and her poor old face all drawn up and her glasses hanging down over her nose, Pop loved her just as well as he did when she was young and pretty.
வழக்கமாக முன்பெல்லாம் தகப்பனாரும் தாயாரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து உயர் மதிப்பு காட்டி நெஞ்சார நேசித்து வந்தனர். தாயார் வயதாகி மடிப்பு விழுந்து காணப்படும் போதும், அவளுடைய வளமற்ற வயோதிக முகத்தில் சுருக்கம் விழுந்து காணப்படும் போதும், அவளுடைய மூக்கு கண்ணாடியானது அவளுடைய மூக்கிற்கு மேலே கீழ்நோக்கியவாறு தொங்கிக் கொண்டிருக்கும் போதும், தகப்பனாரோ அவள் வாலிபமாகவும் அழகாகவும் இருந்தபோது அவர் நேசித்தது போன்றே அப்படியே அவளை நேசிப்பார்.
But today I don't mean to be critical, but when she gets a little old, he just swaps her for a new model. It seems to be that way, like swapping cars or something.
ஆனால் இன்றைக்கோ நான் குற்றங்காணும்படியாய் பொறுப்படுத்தி கூறவில்லை. ஆனால் அவள் சற்று வயோதிக நிலையை அடையும் போதே அவர் வேறு ஒரு பெண்ணை ஒரு புதிய மாதிரியாய் மாற்றிக்கொள்ளுகிறார். அது கார்களை அல்லது மற்றேதோ காரியத்தை மாற்றுவது போன்று, அந்த விதமாய் இருப்பது போன்று தென்படுகிறது.
Seems like that real family love don't exist much more. Just something has happened. Home life is running out. We don't have the old American home as we used to have it long years ago.
உண்மையான குடும்ப அன்பானது அதிக அளவில் காணப்படுகிறது இல்லை என்பது போன்றே தோன்றுகிறது. ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது. வீட்டு வாழ்க்கை விரயமாய் கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வழக்கமாக கொண்டிருந்த பண்டைய அமெரிக்க இல்லத்தை நாம் உடையவர்களாக இருக்கவில்லை.
There's another thing that I would like to say, that is another thing running out, is friendship is running out. It don't seem like that we have the friends that we used to have. And the friends that we have are not loyal friends like used to be.
நான் கூற விரும்புகிற மற்றொரு காரியம் உண்டு. அது முடிவுற்றுக் கொண்டிருக்கிற மற்றொரு காரியமாக இருக்கிறது. நட்புறவு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாம் வழக்கமாக கொண்டிருந்த நண்பர்களை இப்பொழுது நாம் கொண்டிருக்கவில்லை என்பது போல் தென்படுகிறது. நாம் முன்பெல்லாம் கொண்டிருந்த உண்மையான நண்பர்களை இப்பொழுது உடையவர்களாக இருக்கவில்லை.
It used to be, I can remember, when someone got sick in the neighborhood, that everybody come around and they helped them with all their work and landed a hand to anything could be done.
முன்பெல்லாம் இவ்வாறு இருந்து வந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ள யாராவது ஒருவர் சுகவீனம் அடைந்திருக்கும் போது சுற்றிலும் உள்ள எல்லோருமே வந்து அவர்களுடைய எல்லா வேலையும் செய்ய அவர்களோடு உதவி செய்வர், மற்றும் செய்ய முடிந்த எந்த காரியத்திற்கும் ஒரு கரமளித்து உதவி புரிந்தனர்.
Set up with them all night at a time. And as I've often said, it's truth that we hardly know the neighbor's dead until we see it in the paper. Friendship.
ஒரு நேரத்தில் அவர்களோடு முழு இரவுமே தரித்திருப்பர். நான் அடிக்கடி கூறியிருப்பது போன்றே இது உண்மையாயிருக்கிறது. அதாவது அண்டை விட்டார் மறுத்து போய்விட்டார் என்பதை நாம் செய்தித்தாளில் காணும் வரைக்கும் நாம் அதை அறிந்து கொள்வதே இல்லை. அதுதான் நட்புறவா?
Papa has a key to the house and Mama has a key, and they're both out and gone half the night, and the children, they don't know where they are, and the little ones are with the babysitter, and that's the way life is lived.
Appa veettukku oru saaviyai vaithirukkirar, amma oru saaviyai vaithirukkirar, avargal iruvarume paadi raathiri varai veliye sendru vidugirargal, pillaigal enge irukkirargal endrai avargal ariyargal, siru pillaigalo petror veliye sellum bodu kuzhandhaigalai pedigaapporodu irukkindranar. அந்த விதமாகவே வாழ்க்கையானது வாழப்படுகின்றது.
Do you know the Bible predicts all these things? So what is it then? It's that we're standing in a position watching these things run out.
வேதாகமம் இந்த எல்லா காரியங்களையும் முன்னறிவிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆகையினால் இது என்ன? இந்த காரியங்கள் முடிவுக்கு வருவதை கவனிக்கும் ஒரு நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதாக இது உள்ளது.
Let's take church life. There is where it all began. Church life is running out. The people just take the church today almost for an idol. Like a totem pole. Go sit in church 5 minutes and I've done my religion.
நாம் சபை வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அங்கேதான் இவை யாவுமே துவங்கின. சபை வாழ்க்கையும் விரயமாய்க் கொண்டிருக்கிறது. ஜனங்களோ இன்றைக்கு சபையை ஏறக்குறைய ஒரு விக்கிரகமாகவே, ஒரு குலமரபு சின்ன நிலைக்கம்பத்தை போன்று எண்ணிக்கொள்கின்றனர். போய் சபையில் 5 நிமிடங்கள் அமர்ந்து நான் என்னுடைய மார்க்கத்துக்குரியதை செய்துவிட்டேன் என்கிறார்கள்.
Pay in your little contribution, whatever it is, to pay the pastor. They don't make that up. They have a little supper and make it up to the pastor. And if he ain't satisfied, he hauls off to somewhere that'll give him a better wage.
உங்களுடைய சிறு பங்களிப்பில் அது என்னவா இருந்தாலும் செலுத்துகிறீர்கள். போதகருக்கு செலுத்துகிறீர்கள். அது அவர்கள் பற்றாக்குறவை நிரப்புகிறதில்லை. அவர்கள் ஒரு சிறு இரவு உணவை கொண்டு வந்து அதை போதகருக்கு அளித்து சமரசமாக்குகின்றனர். அவர் திருப்தியடையவில்லை என்றால் அப்பொழுது அவர் தனக்கு இன்னும் மேலாக ஊதியம் அடங்கும் எங்காவது புறப்பட்டு செல்கிறார்.
Seems like the pastor is not divinely called anymore. Just seems like it's begin to be a meal ticket to the pastor. That the people whoever offers him the most money, there he goes. It shouldn't be that way.
அது போதகர் தெய்வீக பிரகாரமாக அழைக்கப்பட்டிருக்கவில்லை என்பது போன்றே தென்படுகிறது. அது போதகருக்கு ஒரு ஆகார சீட்டு இருக்க வேண்டும் என்பதே துவக்கமாயிருக்கிறது என்பது போன்றே தென்படுகிறது. அதாவது ஜனங்கள் அவருக்கு எங்கெல்லாம் மிக அதிகமாக பணம் அளிக்கின்றனரோ அங்கேயே அவர் செல்கிறார். அது அந்த விதமாக இருக்கக்கூடாது.
It should be that a man was called of God to a community. And if he had to lay there like Elijah did on top of the mountain at the brook Cedrith and expect the crows to feed him, he ought to stay till his divine mission is fulfilled. No matter if he gets a penny or not. It should be the call of God first.
அது ஒரு மக்கள் சமுதாயத்திற்கு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்றே இருக்க வேண்டும். அவர் எலியா செய்தது போன்று மலையின் உச்சியில் கேரித் ஆற்றன்றையிலே காகங்கள் அவரை போஷிக்கும்படி எதிர்பார்த்து அங்கேயே படுத்து கிடக்க வேண்டியதாக இருந்தாலும் அவருடைய தெய்வீக ஊழியமானது நிறைவேற்றப்படும் வரையில் அவர் தரித்திருக்க வேண்டும். அவர் கொஞ்சம் பணம் பெறுகிறாரா அல்லது இல்லையா என்பது முக்கியமல்ல. முதலில் அது தேவனுடைய அழைப்பா இருக்க வேண்டும்.
But it's seemingly it's changed to the call of money or a bigger position and something on that order. Or to become a more popular person in a bigger church or something like that.
ஆனால் அது பணத்தின் அழைப்பை அல்லது ஒரு பெரிய நிலையை மற்றும் அந்த ஒழுங்கின் பேரிலான ஏதோ ஒன்றை அல்லது அதிக புகழ்வாய்ந்த நபராக மாற்றுவதற்கு ஒரு பெரிய சபையாவதற்கு அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றாவதை போன்றதான நிலையை மாற்றுகின்றது.
And then the church in there, they have let down. They begin to run out. Just watch it unfold.
அதன் பின்னர் அவர்கள் அங்குள்ள சபையை விட்டு விடுகின்றனர். அவர்கள் ஒன்று மற்றவர்களாக துவங்குகின்றனர். இது வெளிப்படுவதை கவனியுங்கள்.
Now I'm yet under 50 years old, and I can remember going to the Baptist church and the Methodist churches. And watching them in an old-fashioned revival when they would shout and praise the Lord and walk up and down the aisles and persuade sinners to the altar, you never see that nowhere no more.
இப்பொழுது நான் இன்னமும் 50 வயதிற்கு கீழானவனாகவே இருக்கிறேன். பாப்டிஸ்ட் சபைக்கும் மெத்தோடிஸ்ட் சபைகளுக்கும் சென்று பண்டைய மாதிரியான எழுப்புதல் கூட்டங்களில் அவர்களை கவனித்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்து சபையின் பிரகாரத்தில் மேலும் கீழுமாய் நடந்து பாவிகளை பிடத்தண்டை செல்ல சம்மதிக்க வைப்பர். நீங்கள் அதை இனிமேல் எங்குமே ஒருபோதும் காணமாட்டீர்கள்.
They used to have old-fashioned prayer meetings during the time of a revival, and a sinner in the neighborhood, a boy or girl, and them old mammies and daddies would pray so hard till they had pray conviction on those children. And then make their way down to the altar and there come to Christ.
அவர்கள் ஒரு எழுப்புதல் நேரத்தில் பண்டைய மாதிரி கொண்ட ஜபக்கூட்டங்களை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அது அண்டை வீட்டிலுள்ள ஒரு பாபிக்கோ ஒரு பையனுக்கோ அல்லது பெண்ணுக்காகவோ இருந்திருக்கலாம். பண்டைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அந்த பிள்ளைகள் மேல் திட நம்பிக்கை வரும் வரையில் ஜெபிப்பார்கள், அவ்வளவு கடினமாக ஜெபிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் பீடத்தண்டையிலே தங்களுடைய வழியை சரி செய்து கிறிஸ்து பண்டை வருவர்.
But you don't see that no more. It seems like it's running in shallow waters. It just don't seem like it ought to be that way.
ஆனால் நீங்கள் அதை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். அது ஆழமற்ற தண்ணீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது போன்று தென்படுகிறது. அது அந்த விதமாக இருக்க வேண்டும் என்பது போன்று தென்படவில்லை.
And then it used to be that most any of the churches would, any years ago when they would have a revival in one church, all the other churches would cooperate. And they would come in and help and send their members over and close up churches and have a revival. You don't see it no more.
அப்பொழுதெல்லாம் வழக்கமாக அநேக சபைகள் அவ்வாறு இருந்ததுண்டு. அநேக வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் வைத்தால் அப்பொழுது மற்ற எல்லா சபைகளும் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும். அவர்கள் வந்து உதவி செய்து மற்றும் தங்களுடைய அங்கத்தினர்களை அங்கே அனுப்பி மற்ற சபைகளை மூடி ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்துவர். நீங்கள் அதை இனிமேல் காண மாட்டீர்கள்.
Now just what's happened and what you're going to do about it. It's just fulfilling the word of the living God. And it points to post. One of them, the running out of time, and another one, the coming of the Lord Jesus.
இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது? அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது அப்படியே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அது இரண்டு நிலைகளை சுட்டி காண்பிக்கிறது. அவைகளில் ஒன்று காலம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது, மற்றொன்று கர்த்தராகிய இயேசுவின் வருகையாகும்.
For the Holy Spirit definitely spoke and said in the last days the churches would be heady, high-minded, lovers of pleasure more than lovers of God, truce breakers, false accusers, incontinent and despisers of those that were good.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உறுதியாக உரைத்துள்ளதோ கடைசி நாட்களில் சபைகள் துரியரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று கூறியுள்ளார்.
So if the Bible has predicted such things to be, how can we expect anything else but that to happen? Having a form of godliness and denying the power thereof.
ஆகையால் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று வேதமானது முன்னறிவித்திருக்குமேயானால் நாம் எப்படி அது சம்பவிப்பதை தவிர வேறெந்த காரியத்தையும் எதிர்பார்க்க முடியும்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பேரடை மறுதளித்தல்.
Go through this nation today, our nations, and find the little handful of believers that believe. I mean real believers that believe that Jesus Christ really lives. See, they've got the church just to an idol. We've been through that the last few days in our teaching.
இன்றைய தேசத்தினூடாக சென்று நம்முடைய தேசங்களில் விசுவாசமாயிருக்கிற கொஞ்சம் கைப்பிடி அளவு விசுவாசிகளை கண்டுபிடியுங்கள். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற உண்மையான விசுவாசிகளையே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். பாருங்கள், அவர்கள் சபையை ஒரு விக்கிரகமாக வைத்து விட்டனர். நாம் கடந்த சில தினங்களில் நம்முடைய போதனையில் அதனூடாக பார்த்து வந்திருக்கிறோம்.
We throw on to the Catholic Church their idols and bow into it as they pass by the church. And the Protestants are just as bad. Just so they go there once in a while, and maybe some of them just go once a year, and that's on Easter.
நாம் அதை கத்தோலிக்க சபையின் மேலும் அவர்களுடைய விக்கிரகங்களின் மேலும் சபையின் அருகே அவர்கள் கடந்து செல்லும் போது அதற்கு பணிந்து வணங்குவதன் பேரிலும் பணி சுமத்துகிறோம். புராட்டஸ்டன்ட்களும் அதே போன்று அவ்வளவு மோசமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனை எப்பொழுதாவது ஒருமுறை சபைக்கு செல்கிறார்கள். மேலும் அவர்களில் சிலர் வருடத்திற்கு ஒருமுறை செல்வார்கள். அது ஈஸ்டர் என்றாய் உள்ளது.
I heard a minister here not long ago in the city that made this remark. He said, I told all my people on Easter morning a Merry Christmas. Said, I won't see them no more till Christmas. Or next Easter, a Merry Christmas.
அண்மையில் நகரத்தில் இங்கே ஒரு ஊழியக்காரர் இந்த கருத்து குறிப்பை கூறினதை நான் கேள்விப்பட்டேன். அவர், நான் என்னுடைய எல்லா ஜனங்களுக்கும் ஈஸ்டர் காலை என்று ஒரு மகிழ்வார்ந்த கிறிஸ்துமஸ் என்று கூறினேன் என்றார். ஏனென்றால் நான் அவர்களை இனிமேல் கிறிஸ்துமஸ் இல்லை அடுத்த ஈஸ்டர் வரையிலுமே காண மாட்டேன் எனவே ஒரு மகிழ்வார்ந்த கிறிஸ்துமஸ் என்றார்.
And as we stand here watching these things unfold, and each of us mortals, and know that something has to happen. It just can't go on like this.
நான் இங்கிருந்து இந்த காரியங்கள் வெளிப்படுவதை கவனிக்கும் போது மானிடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அது அப்படியே இந்த விதமாகவே செல்ல முடியாது.
Every person doesn't have time to stop 5 minutes. They're just on a push and a run and a hurry and a jam through the street.
ஒவ்வொரு நபரும் 5 நிமிடங்கள் நிற்பதற்குரிய நேரத்தை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் வீதியினூடாக தள்ளிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் அவசரமாக சென்று கொண்டும் நெருக்கிக் கொண்டும் செல்கிறார்கள்.
When the children was coming up the highway this afternoon, I was coming, or noon it was, I was coming from New Albany. And here come a lady down through the road among those children about in a 20-mile zone, about 60 or 70 miles an hour. Just hard as she could split. And where's she going?
இந்த பிற்பகல் நெடுஞ்சாலையில் பிள்ளைகள் வந்து கொண்டிருந்த போது நானும் வந்து கொண்டிருந்தேன். அதாவது அது நண்பகலாயிருந்தது. நான் நியூ ஆல்பனிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைகளுக்கு இடையில் சாலையினூடாக ஒரு பெண்மணி ஏறக்குறைய 20 மைல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட மணிக்கு 60 அல்லது 70 மைல் வேகத்தில் அவளால் முடிந்த அளவு முழு வேகத்தில் வந்து சென்றாள். அவள் எங்கே
போய்கொண்டிருந்தாள்? Here come 2 more cars racing like hot rodding right up among those children.
அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் நான் என்னோடு இருந்த நபரிடத்தில், நீர் அதை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்டேன். இதோ இன்னும் 2 கார்கள் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் முழு வேகத்தில் பந்தயத்தில் செல்வது போன்று சென்றன.
Through our lane there where we live at morning, it's like a racetrack. Have to hurry home to wash the dishes or listen to Arthur Godfrey or something. Where are you going? What's the matter?
நாம் வாழும் இடுக்கமான வீதியானது காலையில் ஒரு பந்தய பாதை போன்று உள்ளது. பாத்திரங்களை கழுவ அல்லது ஆர்தர் காட்ஃப்ரே நிகழ்ச்சியை கேட்க அல்லது ஏதோ ஒன்றுக்கு துரிதமாக வீட்டிற்கு விரைந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? காரியம் என்ன?
What's got the thing all upset is because men and women have become lovers of this present world. Great thing ought to be would be come home to read the Bible and to time to pray.
எல்லா நிலைகளிலும் காரியத்திற்கும் விளைவாக பெற்றுள்ளது என்னவென்றால், புருஷரும் ஸ்திரீகளும் இந்த தற்போதைய உலகின் பிரியர்களாக மாறியிருப்பதே காரணமாகும். மகத்தான காரியமாய் இருக்க வேண்டியதோ வேதாகமத்தை வாசிக்கவும் மற்றும் ஜெபிக்கும்படி நேரத்திற்கு வீட்டிற்கு வருவதுமேயாகும்.
I think about John Wesley's mother, Suzanne. She was a mother of 17 children. And she had time to spend, I think it was either 2 or 3 hours every day in prayer.
John Wesley-னுடைய தாயார் சுசன்னாளை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அவள் 17 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தாள். அவள் ஜபத்தில் செலவழிக்க வேண்டியிருந்த நேரத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் 2 அல்லது 3 மணி நேரம் செலவழித்ததேயாகும்.
And raised and mothered 17 children, which brought forth one of the world's greatest preachers and one of the greatest songwriters of the day, Charles and John, because she took time to serve God and not dally in the things of the world.
17 பிள்ளைகளை வளர்த்த தாய், அவர்களில் ஒருவர் உலகத்தினுடைய மகத்தான பிரசங்கிமார்களில் ஒருவராய் கொண்டு வரப்பட்டார். மற்றொருவர் அந்நாளின் மகத்தான பாடல் எழுத்தாளர்களில் ஒருவராய் விளங்கினார். அது சார்லஸ் அவர்களும் ஜான் அவர்களுமே ஆகும். ஏனென்றால் அவள் தேவனை சேவிக்க நேரத்தை எடுத்துக் கொண்டாளே என்று உலகத்தின் காரியங்களில் வீணாய் காலத்தை செலவழிக்கவில்லை.
And when we seen our foundation of our nation, the foundation of our home, the foundation of our church sinking, then brethren, what can we do?
நாம் நம்முடைய தேசத்தின் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய வீட்டின் அஸ்திபாரம், நம்முடைய சபையின் அஸ்திபாரம் மூழ்குவதை கண்ட பின்னர் நம்மால் என்ன செய்ய முடியும்?
Then I want to say this. Oh, if I had a voice that I could echo it to the world, we have a solid foundation.
Amen.
Left, and that's God's blessed holy word, the Bible.
அப்படியானால் நான் இதை கூற விரும்புகிறேன். ஓ, உலகத்திற்கு எதிரொலிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நான் உடையவனாயிருந்தால் நலமாயிருக்கும். நாம் ஒரு திடமான அஸ்திபாரத்தை விட்டுவிட்டோம். அது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தையான வேதாகமமாய் உள்ளது.
For all heavens and earth will pass away, but God's word shall never pass away. And upon this rock God said, I'll build my church, and the gates of hell cannot prevail against it.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. இந்த கல்லின் மேல் தேவன், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார்.
So what a blessed privilege it is to all of us to reach over and get God's good old Bible and turn the pages back and know that we're reading directly truth. And to see that these times happened in days gone by, for it speaks of a historical God.
ஆகையால் தேவனுடைய நல்ல பண்டைய வேதாகமத்தை கரம் நீட்டி எடுத்து அதனுடைய பக்கங்களை திருப்பி நாம் நேரடியாக சத்தியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருப்பது நம் எல்லோருக்குமே அது என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சாகியமாயிருக்கிறது. கடந்த நாட்களில் சம்பவித்த இந்த நேரங்களை காண்கிறோம். அப்பொழுது அது ஒரு சரித்திர பிரகாரமான தேவனை குறித்தே பேசுகிறது.
And the only way that we're ever going to be to cope with these ways are to fall in line is to call up out of history that historical God.
இந்த வழிகளில் அல்லது இந்த ஒழுங்கில் அமையும்படி நாம் எப்போது முயன்று வெற்றி பெறும்படியா இருப்பதற்கான ஒரே வழி அந்த சரித்திர பிரகாரமான தேவனை சரித்திரத்திலிருந்து வெளியே அழைப்பதாகும்.
For through all days in the antediluvian destruction before the coming of Christ and at different events, he never fails when he called on. He's always right.
ஏனென்றால் எல்லா நாட்களினூடாகவுமே ஜலப்பிரளய அழிவிலும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதான வித்தியாசமான நிகழ்வுகளிலும் அவர் முறையிடப்பட்ட போது அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவர் எப்பொழுதுமே சரியாக இருக்கிறார்.
I'm thinking of a time now. That when a nation was in captivity, it was Israel. And they were down in Egypt and was made hard and rigor to serve the Egyptians. It seemed like that everybody had just grown cold.
நான் இப்பொழுது ஒரு நேரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு தேசமானது சிறையிருப்பில் இருந்தது. அது இஸ்ரவேலாயிருந்தது. அவர்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்தியர்களை சேவிக்க பொறுக்க முடியாத வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டனர். அது ஒவ்வொருவரும் ஆர்வம் இழந்து ஊக்கமற்று காணப்பட்டு வந்தது போன்றே தென்பட்டது.
Did you know Israel was in Egypt twice as long as the United States has been a nation? We're not over about 150 or 70 years old, something like that, and they were 420 years in bondage or down in Egypt.
ஐக்கிய நாடுகள் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படும் வரையில் இருந்ததைப் போல இஸ்ரவேலர் இரு மடங்கு எகிப்தில் இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நாம் கிட்டத்தட்ட அதை போன்று 150 அல்லது 70 வருடங்கள் கூட அவ்வாறு இருக்கவில்லை. அவர்களோ எகிப்தில் அடிமைத்தனத்தில் 420 வருடங்கள் இருந்தனர்.
But it came a time when seemed like that all hopes is gone, but there was one man and woman who seemed to have faith in a historical God. That spoke to Abraham in the time of crisis, and they believed they could call on him, and he had answered.
Amen.
And that was Amram and Jehoshaphat, the wife of Amram, the mother and father of Moses.
ஆனால் ஒரு நேரம் வந்தபோது எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போனது போன்று தென்பட்டது. ஆனால் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் நெருக்கடியான நேரத்தில் ஆபிரகாமிடத்தில் பேசின ஒரு சரித்திர பிரகாரமான தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்தது போன்று தென்பட்டது. அவர்கள் அவரிடத்தில் முறையிட்டால் அவர் மறு உத்தரவு அருளுவார் என்று விசுவாசித்தனர். அது அம்ராம், யோகபேத். அம்ராமின் மனைவியாயிருந்தாள். அவர்கள் மோசேயின் தாய் தகப்பனாயிருந்தனர்.
And here some time ago I was preaching and gave a little illustration of how that Amram would come home at night. And he'd say, Jezebel, I am so tired. And the fresh lashes on his back from a taskmaster's whip.
அண்மையில் இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னர் எப்படி அந்த அம்ராம் இரவிலே வீட்டிற்கு வருவார் என்றும் அப்பொழுது அவர், யோகபேத்தே, நான் மிகவும் களைப்புற்றிருக்கிறேன் என்று எப்படி கூறுவார் என்பதை குறித்து தெளிவாக ஒரு சிறு எடுத்துக்காட்டினை அளித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய முதுகில் ஆளோட்டிகளின் கசையடிகள் ஆறாமல் ரணமாயிருக்கும்.
And she would sit down patiently perhaps and wash out the places and weep and say, "Oh, Amram, isn't there something that can be done?"
அப்பொழுது அவளோ பொறுமையாய் அமர்ந்து ஒருவேளை அந்த காயம்பட்ட இடங்களை கழுவி துடைத்து அழுது கொண்டே, "ஓ அம்ராமே, ஏதோ காரியம் செய்யப்படக்கூடியதாக இருக்கவில்லையா?" என்று கூறுவாள்.
I would hear him say, "Oh, dear, if you'd have been with me today and seen them beat them young boys trying to pull those loads. But they were heartless. They treated them like they were animals. And that's our young man of Israel. Isn't there something can be done?"
அப்பொழுது அவரோ, "ஓ அன்பே, நீ இன்றைக்கு என்னோடு இருந்திருந்தால் அந்த வாலிபர்கள் அந்த சுமைகளை இழுக்க முயற்சித்த போது அவர்களை அடித்ததை பார்த்திருப்பாய். அவர்கள் இருதயமற்றவர்களாயிருந்தனர். அவர்கள் இவர்களை மிருகங்களைப் போன்றே நடத்தினர். அது நம்முடைய இஸ்ரவேலின் வாலிப புருஷர்கள். ஏதோ காரியம் செய்யப்படக்கூடியதா இருக்கவில்லையா?" என்று கூறுவதை நான் கேட்டிருப்பேன்.
That's what I wonder now. To see our young teenage boys that will be the men and women of tomorrow, our teens today. Hair down in their neck and breeches pulled out over their hips and the pistol stuck in their side and a cigarette in the side of their mouths. What will it be? It's still slavery under the devil.
Amen.
Isn't there something that can be done?
அதை குறித்துதான் இப்பொழுது நான் வியப்புறுகிறேன். நம்முடைய வாலிப பருவ பையன்களை காணும்போது அவர்கள், அதாவது இன்றைக்கு நம்முடைய வாலிப பருவத்தினர் நாளைய புருஷரும் ஸ்திரீகளுமாயிருப்பார்களே, அவர்களுடைய கழுத்து வரை முடித்தொங்க, அவர்களுடைய இடுப்புகளுக்கு கீழே குறுங்கார் சட்டைகள் கீழே இறங்கியிருக்க, அவர்களுடைய பக்கவாட்டில் ஒரு கைத்துப்பாக்கி செருகி வைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களுடைய வாய்களின் ஓரத்தில் ஒரு சிகரெட்டோடும் காணப்படுகின்றனர். அது என்னவாயிருக்கும்? அது இன்னமும் பிசாசின் கீழான அடிமை நிலையாயிருக்கிறது. ஏதோ காரியம் செய்யப்படக்கூடியதாயிருக்கவில்லையா?
And Amram, perhaps one of the only ones of the nation, would climb up a little stair steps, regardless of how tired he was. There each night he'd call on the God of Abraham.
அம்ராம் ஒருவேளை தேசத்தில் இருந்தவர்களிலேயே ஒரே ஒருவர். அவர் அவ்வளவு களைப்புற்றிருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஒரு சிறு ஏணிப்படிகளின் மேலே ஏறிச் சென்றிருப்பார். அங்கே அவர் ஒவ்வொரு இரவும்
one that he had learned. That come to Abraham and come to Job and come to Isaac and come to Jacob in hours of distress, and surely if he was God in their day, he'd be God in that day.
துன்ப வேளைகளில் ஆபிரகாமிடம் வந்த, யோபுவிடம் வந்த, ஈசாக்கினிடத்தில் வந்த, யாக்கோபினிடத்தில் வந்தவரை குறித்து அவர் கற்றறிந்த ஆபிரகாமின் தேவனை நோக்கி முறையிட்டிருப்பார். நிச்சயமாகவே அவர் அவர்களுடைய நாளில் தேவனாயிருந்திருந்தால் அவர் அந்த நாளிலும் தேவனாயிருந்திருப்பார்.
And if he was God in Moses' day, he's God today.
Amen.
He just needs to be called up out of history and called on the scene of action.
அவர் மோசேயின் நாளில் தேவனாயிருந்தாரானால் அவர் இன்றைக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். செயல்புரிய காட்சியில் அழைக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார்.
And I can see Amram night after night, no matter how tired. That proved his faith in that God.
என்னால் ஒவ்வொரு இரவும் அம்ராமை காண முடிகிறது. எவ்வளவுதான் களைப்புற்ற போதிலும் கவலையேப்படவில்லை. அதுவே அந்த தேவனில் அவருடைய விசுவாசத்தை நிரூபித்தது.
But today the people, if they don't get everything they ask for, the first time they pray, they seem to think that he's dead. What we need is men and women today of gallant spirit. Men and women who are determined to hold on till they see a God that really lives come into action. That will not take no for an answer.
ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் முதன்முறையாக அவர்கள் ஜபிக்கும் போதே அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர் மரித்து விட்டார் என்றே அவர்களுக்கு கருத தோன்றுகிறது. இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால், தீரமான ஆவியுடைய புருஷர்களும் ஸ்திரீகளும் உண்மையாகவே ஜீவிக்கிற ஒரு தேவனை காணும் வரையில், செயலுக்குள்ளாக வரும் வரையில், பதிலுக்காக கவலைப்படாமல் பற்றி கொண்டிருக்க தீர்மானிக்கப்படுகின்ற புருஷர்களும் ஸ்திரீகளுமே ஆகும்.
If they are sick and the doctor has said they can't get well, yet something within them tells them they're going to be well. Hold on, no matter what takes place.
அவர்கள் அதனோடு தரித்திருக்கும்படி தீர்மானிக்கப்படுகின்றனர். அவர்கள் சுகவீனமாயிருக்க மருத்துவரோ அவர்கள் சுகம் பெற இயலாது என்று கூறியிருந்தாலும், அதே சமயத்தில் அவர்கள் சுகமடைய போகிறார்கள் என்று அவர்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று அவர்களிடம் சொல்லுகிறது. என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருங்கள்.
If you join the churches of the denominational world, until you have sapped all your strength from walking from place to place, and you still can't find relief, there's still a God that answers prayer and saves from sin.
நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடந்து திரிந்து உங்களுடைய முழு பலனும் செலவழிந்த பிறகும் நீங்கள் உலக பிரகாரமான ஸ்தாபன சபைகளில் சேர்ந்திருக்கிறீர்களா? உங்களால் இன்னமும் நிவாரணத்தை கண்டறிய முடியவில்லையா? பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஜபத்திற்கு பதிலளிக்கிற ஒரு தேவன் இன்னமும் உண்டே?
As we can see Amram on those weary nights, back bleeding, climbing up the steps again until 2 and 3 o'clock in the morning, praying and seemed like he's just talking to the wind.
அம்ராம் அந்த களைப்படைந்த இரவுகளில் முதுகில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்க மீண்டுமாய் படிகட்டுகளில் மேலேறி சென்று காலையில் 2 அல்லது 3 மணி வரையிலும் ஜெபிப்பது அவர் காற்றினிடத்தில் வெறுமன பேசிக் கொண்டிருப்பது போன்று தென்படுவதை நம்மால் காண முடிகிறது.
Down in his Jewish heart there burned up faith that no winds of doubt could ever blow out. That's the kind of men and women we need to rise on the scene today.
அங்கே அவருடைய யூத இருதயத்தில் எந்த சந்தேக காற்றும் அவித்து போட முடியாத ஒரு விசுவாசம் எரிந்தது. அவ்விதமான புருஷரும் ஸ்திரீகளுமே இன்றைக்கு நமக்கு காட்சியில் எழும்ப வேண்டியதாயிருக்கிறது.
If he doesn't answer tonight, he will tomorrow night. If he doesn't answer this year, he will next year. For he's a God. Not a God, but the God.
அவர் இன்றிரவு பதிலளிக்கவில்லை என்றால் அவர் நாளை இரவு பதிலளிப்பார். அவர் இந்த வருடம் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அடுத்த வருடம் பதிலளிப்பார். ஏனென்றால் அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். ஏதோ ஒரு தேவன் அல்ல, ஆனால் அந்த ஒரே தேவனாயிருக்கிறார்.
And we see night after night as Amram climbed the steps and Jehoshaphat would come up to him and say, Amram dear, you've been up here praying all night. Why don't you just tell some of the boys where you're working and let them pray a while?
அம்ராம் படிகளில் ஏறி சென்றதாக நாம் ஒவ்வொரு இரவும் காண்கிறோம். யோகவேத் அவரிடத்திற்கு மேலே வந்து, அன்புள்ள அம்ராமே, நீர் முழு இரவும் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீரே, நீர் ஏன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற சில பையன்களிடத்தில் சொல்லி அவர்களை கொஞ்சம் ஜெபிக்கும்படி செய்யக்கூடாது என்று கேட்டிருப்பாள்.
Well honey, what if they don't do it? Somebody's got to do it. Somebody's got to pray through.
Amen.
That's the way every Christian ought to feel tonight. Not waiting for somebody else, but take the front ourselves and go through.
Amen.
If we believe the Bible to be a history, it's also a prophetic book that tells that that same God shall rise in the last days. And it's time for him to come on scene.
தேனே பார், அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் என்னவாகும்? யாராவது அதை செய்ய வேண்டுமே. யாராவது ஒருவர் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். அந்த விதமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றிரவு உணர வேண்டும். யாராவது ஒருவருக்காக காத்திருப்பதல்ல, ஆனால் நாமே முன் சென்று முழுமையாய் செயல்படுதல். நாம் வேதம் ஒரு சரித்திரமாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிப்போமேயானால், அது கடைசி நாட்களில் மாறாத அதே தேவன் எழும்புவார் என்று கூறுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாயும் கூட உள்ளதே. இது அவர் காட்சியில் வருவதற்கான நேரமாய் உள்ளது.
That's what Amram knowed. That Moses had prophesied, or not Moses, pardon me, Abraham, had been given a promise by this God of history who hadn't answered a prayer in 400 years, as far as we have record. But he made a promise that he would bring them out.
அதைத்தான் அம்ராம் அறிந்திருந்தான். அதை மோசே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தார். இல்லை, மோசே அல்ல, என்னை மன்னிக்கவும். நாம் பெற்றுள்ள ஆதார சான்றினை பொறுத்த மட்டில் 400 வருடங்களாக ஒரு ஜபத்திற்கு பதிலளிக்காதிருந்த சரித்திர தேவனால் ஆபிரகாமிற்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அவர்களை வெளியே கொண்டு வருவதாக ஒரு வாக்கு பண்ணியிருந்தார்.
And it's seemingly we've had a silent God for a long time. But the hour has come where he's going to rise on the scene.
நாம் நீண்ட காலமாக ஓர் அமைதியான தேவனை உடையவர்களாய் இருந்தது போன்று தோன்றிற்று. ஆனால் அவர் காட்சியில் எழுப்பப் போகிற வேளையானது வந்துள்ளது.
One night one Amram had prayed maybe for several years. And his hair now was turning gray and no deliverance but just getting worse. One night he got right down to business. That's how we have to do it. Get right down to business.
ஓர் இரவு அம்ராம் ஜபித்தபோது ஒரு கால் அநேக ஆண்டுகளாக ஜபித்திருக்கலாம். அவருடைய தலைமுடி நிறையாக மாறிக்கொண்டிருந்தது. விடுதலையே இல்லை. ஆனால் இன்னும் மோசமாய்க் கொண்டே இருந்தது. ஓர் இரவு அவர்தான் மேற்கொண்ட கடமையில் இருந்தார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். மேற்கொண்ட கடமையில் இருக்க வேண்டும்.
He said, God, you promise this. And we've looked forward to it. And we see the signs all here and the time is at hand. It's time for you to do something about it.
அப்பொழுது அவர், தேவரே, நீர் இதை வாக்குப்பண்ணினீர். நாங்கள் அதற்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நாங்கள் இங்கே எல்லா அடையாளங்களும் இருப்பதையும் வேளையானது சமீபித்திருக்கிறதையும் காண்கிறோம். இது நீர் அதை குறித்து ஏதோ ஒன்றை செய்வதற்கான நேரமாய் இது உள்ளதே என்றார்.
While he was in deep concentrated prayer, praying with all of his heart, he looked standing in the corner. He rubbed his eyes and looked again. There stood an angel with a sword drawn. He said, deliverance is coming. And you're going to bring a son into the world and he's going to be the one to deliver him. See, God always answers prayer, doesn't he?
Amen.
If we just hold on.
அவர் முழு கவனத்தையும் ஒருங்கே ஒரு திசையில் செலுத்தியதான ஆழ்ந்த ஜபத்தில் இருக்கையில், தன்னுடைய முழு இருதயத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கையில், அப்பொழுது அவர் மூலையில் ஏதோ ஒன்று நிற்பதை நோக்கி பார்த்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய கண்களை தேய்த்து துடைத்துக் கொண்டு மீண்டும் நோக்கி பார்த்தார். அங்கே உருவின ஒரு பட்டயத்தோடு ஒரு தூதன் நின்றான். அப்பொழுது தூதனானவர், விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. நீர் இந்த உலகத்தில் ஒரு குமாரனை பிறப்பிக்கப் போகிறீர். அவனே அவர்களை விடுவிக்கப் போகிற ஒருவனாய் இருக்கப் போகிறான் என்றார். பார்த்தீர்களா? தேவன் எப்பொழுதுமே ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். அவர் பதிலளிக்கிறது இல்லையா? நாம் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருப்போமே ஆனால் நலமாயிருக்குமே.
Moses, when he had led the children of Israel faithfully into the wilderness, and he came to the Red Sea, and the mountains on one side, and the deserts on the other, and Pharaoh's army this way, and the Red Sea ahead of him, and they were trapped in a little net.
மோசே அவன் விசுவாசம் உள்ளவனாய் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்துக்குள்ளாக வழிநடத்தின போது அவன் சிவந்த சமுத்திரத்தண்டை வந்தான். மலைகள் ஒரு புறம் இருக்க, வனாந்திரம் மற்றொரு புறம் இருக்க, பார்வோனின் சேனையோ இந்த ஒரு வழியிலும் சிவந்த சமுத்திரமோ அவர்களுக்கு முன்பாகவும் இருந்தது. அவர்கள் ஒரு சிறு இடுக்கில் எதிர்பாராத மலையில் சிக்குண்டனர்.
Seem like even nature would cry out, what's going to happen? They're finished. Pharaoh's army by the tens of thousands to ride him down. But what did the people begin to murmur and complain? Oh, it'd been better if we'd stayed back in our place where we were at.
இயற்கையும் கூட முறையிடுவது போன்றே தென்பட்டது. என்ன சம்பவிக்கப் போகிறது? அவர்கள் முடிவுற்ற நிலையில் இருந்தனர். பார்வோனின் சேனையோ லட்சக்கணக்கானோரை கொண்டதாய் அவர்கள் அண்டை குதிரைகளில் ஏறி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தனர்? முறுமுறுக்கு துவங்கி முறையிட்டனர். ஓ, நாங்கள் முன்பிருந்த எங்களுடைய இடத்திலேயே தரித்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே.
But there was one among those people who had the flame of God's faith burning in his heart, who believed that the historical God could rise on the scene in any kind of a difficult.
ஆனால் எந்த ஒரு கடினமான நேரத்திலும் காட்சியில் எழும்பக்கூடிய சரித்திர பிரகாரமான தேவனை விசுவாசித்து தன்னுடைய இருதயத்தில் தேவனை விசுவாச சுவால எரிந்து கொண்டிருந்த ஒருவன் அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தான்.
Moses stood with his hands up to God and prayed until a God of history rose on the scene to be a God in present day. And he opened up the way And Israel went through the waters on dry land.
Mose thanudaiya karangalai mele devanante uyarthirpadodu oru sarithrathin devan oru nigalvelaiyin devanai irukkumbadi kaatchigal elumbum varaiyil jebithaan. அப்பொழுது அவர் வழியை திறக்க இஸ்ரவேலரோ தண்ணீரினூடாக கடந்து உலர்ந்த தரையிலே நடந்து
சென்றனர். யோசுவா
அதே குழுவினரை இல்லை, அவர்களுடைய பிள்ளைகளை யோர்தானண்டைக்கு வழிநடத்தி இருந்தது நெடுங்காலத்திற்கு பின்னராய் இருக்கவில்லை. அது ஏப்ரல் மாதமாயிருந்தது. அப்பொழுது முழுவதுமாய் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு யோர்தானோ வழக்கமாய் இருப்பதை காட்டிலும் 5 மடங்கு தன்னுடைய அளவில் பெரிதாயிருக்கும்.
Look like any good military leader would have brought them there different from that. It is at that very time when there wasn't a possibility to cross it. But Joshua, he'd remember there was a God of history 40 years before that opened the Red Sea.
Amen.
And he called on that God, and that God came down in great power and become a God in present crisis and opened the Jordan and crossed them over.
பார்க்க போறால் எந்த ஒரு நல்ல ராணுவ தலைவனுமே அதிலிருந்து அவர்களை வேறு விதமாக கொண்டு வந்திருப்பான். அதை கடப்பதற்கு அங்கே ஒரு சாத்தியமும் இல்லாதிருந்த நேரமாயது இருந்தது. ஆனால் யோசுவா 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதையும் அவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார் என்பதையும் நினைவு கூர்ந்து அவன் அந்த தேவனை நோக்கி முறையிட்டான். அந்த தேவன் மகத்தான வல்லமையாய் இறங்கி வந்து நிகழ்வேளையின் ஆபத்துக்கால தேவனாகி யோர்தானை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார்.
But many years later, when our text reading tonight, our subject reading, when Elisha had seen the curse of that nation and was up on the mountain, and for hundreds of years there had been no prayer answered in Israel, yet Elisha knew that there was a God of history that could come on the scene.
அது அநேக ஆண்டுகள் கழித்ததாய் இருந்தது. அதாவது நம்முடைய பாடப்பொருளின் வாசிப்பின்படி, இன்றிரவு நம்முடைய பொருளின் வாசிப்பின்படி, எலிசா அந்த தேசத்தின் சாபத்தை கண்டிருந்து மலையின் மேல் இருந்தபோது நூற்றுக்கணக்கான வருடங்களாக இஸ்ரவேலில் ஜபத்திற்கு பதிலளிக்கப்படாமலே இருந்தது. அதே சமயத்தில் எலிசா காட்சியில் வரக்கூடிய சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை அறிந்திருந்தான்.
And he challenged the unbelieving world to stand in the presence of this God and see which one would answer by fire. And the God who could protect the Hebrew children from the fiery furnace brought down fire and consumed the sacrifice.
அப்பொழுது அவன், அவிசுவாசமுள்ள உலகமானது இந்த தேவனுடைய சமூகத்தில் நின்று அக்கினியால் உத்தரவருளும் இந்த ஒருவரை பார்க்கும்படிக்கு சவாலிட்டான். அப்பொழுது அக்னி சூழலிலிருந்து எபிரேய பிள்ளைகளை பாதுகாக்க முடிந்த தேவன் அக்னியை கொண்டு வந்து பலியை பற்றித்து போட்டார்.
It was also not long after that when a man had died by the name of Lazarus. And there was a God that still lived that could take any home without even seeing death and take Elijah up on a chariot of fire.
அதற்கு பின், இது நீண்ட காலத்திற்கு பின் அல்ல, அதாவது லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் மரித்திருந்தான். மரணத்தை காணாமல் ஏனோக்கை வீட்டிற்கு எடுத்துக்கொள்ள முடிந்த, ஓர் அக்கினி ரதத்தில் எலியாவை எடுத்துக்கொள்ள முடிந்தவராய் ஜீவித்திருந்த ஒரு தேவன் இருந்தார்.
And he was called on the scene in that dark hour of death, and he acted just so he would at any time. Yet he was a God of history, but was raised up from history to a present crisis.
அப்பொழுது அவர் அந்த அந்தகார மரண வேளையில் காட்சியில் அடைக்கப்பட்டார். அவர் எல்லா நேரத்திலுமே செயல்படும் விதமாக செயல்பட்டார். அதே சமயத்தில் அவர் ஒரு சரித்திரத்தின் தேவனாயிருந்தார். ஆனால் சரித்திரத்திலிருந்து ஒரு நிகழ்கால ஆபத்தான நிலைக்காக எழுப்பப்பட்டார்.
He was down by the Jericho gate where a blind man sat by the road crying. All hopes is gone. No doctors could do him any good. His money was spent. There was nothing left for him but to sit there and dream for a few days till death would be a sweet relief.
எரிகோவின் வாசலருகே ஒரு குருடான மனிதன் சாலையோரத்தில் அமர்ந்து கதறிக்கொண்டிருந்தான். எல்லா நம்பிக்கைகளுமே அற்றுப்போயிருந்தன. மருத்துவர்களால் அவனுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாமல் இருந்தது. அவனுடைய பணமும் செலவழிந்து போயிற்று. மரணம் ஓர் இனிமையான நிவாரணமாக இருக்கும் வரையில் அங்கே அமர்ந்து ஒரு சில நாட்கள் கனவு காண்பதை தவிர வேறொன்றுமே அவருக்காக விடப்பட்டிருக்கவில்லை.
One day coming down the road, a God of history come on the scene in a present crisis. God opened the eyes of the blind.
ஒரு நாள் சாலையில் சரித்திரத்தின் தேவன் ஒருவர் ஒரு நிகழ்வேளையின் நெருக்கடி நேரத்தில் காட்சியில் வந்தார். தேவன் குருடனின் கண்களை திறந்தார்.
He's in Jairus's house where the doctors had failed and turned the little girl back to the to be to die. And death had come in and taken its bitter toll. And had taken the only child of the home, the little girl of 12, and stretched her out on a couch.
எவிருவின் வீட்டில் மருத்துவர்கள் தவறி இருந்தபோது அந்த சிறுப்பெண் மறிக்கும்படியாக விடப்பட்டிருந்தாள். மரணமானது வந்து அதனுடைய கசப்பான உயிர் பலியை எடுத்துக்கொண்டது. ஒரே பிள்ளையா இருந்ததையே எடுத்துக்கொண்டிருந்தது. வீட்டிலே 12 வயதான சிறுப்பெண் அவளுடைய ஒரு படுக்கையின் மேல் நீட்டி கிடத்தப்பட்டிருந்தாள்.
When a broken-hearted little preacher had to forsake his denomination and all of his friends. But he remembered that there was a God of history who could raise the dead.
Amen.
And he went to find him.
அப்பொழுது நொறுங்குண்ட இதயம் கொண்ட ஒரு சிறு பிரசங்கியார் தன்னுடைய ஸ்தாபனத்தையும் தன்னுடைய எல்லா நண்பர்களையும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் மரித்தோரை எழுப்பக்கூடிய சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் அவரை கண்டறிய புறப்பட்டு சென்றான்.
Seek and ye shall find, knock and it'll be opened unto you, ask and it shall be given unto you. He's still the same God.
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாயிருக்கிறார்.
When this God dwelling in a body called Jesus, the Son of God, when he was called on the scene, called up out of history, the God who could raise the dead in the Old Testament, bring life back to a dead baby through a prophet. Amen. That God cannot die. He's God for eternity.
இந்த தேவன் தேவகுமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்படும் ஒரு சரீரத்தில் வாசம் செய்பவர். அவர் காட்சியில் அழைக்கப்பட்ட போது, சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட போது, பழைய ஏற்பாட்டில் மரித்தோரை எழுப்ப முடிந்த தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு மரித்த குழந்தைக்கு ஜீவனை திரும்ப கொண்டு வந்தார். அந்த தேவன் மறிக்க முடியாது. அவர் நித்தியத்திற்கான தேவனாயிருக்கிறார்.
That baby lay there on the bed stretched out. And little Jairus, knowing that the Shunammite got her baby back, he said, that God of history, if he could ever be called into action, he's the same God today.
அந்த குழந்தை அங்கே படுக்கையில் நீட்டப்பட்டு படுத்து கிடந்தது. எவ்வாறு சூனேமியால் அவளுடைய பிள்ளையை திரும்ப பெற்றுக் கொண்டதை அறிந்தவனாய் அவன், அந்த சரித்திரத்தின் தேவன் அவர் செய்யக்குள்ளாக்கும்படிக்கு அழைக்கப்படக்கூடுமானால் நலமாயிருக்குமே, அவர் இன்றைக்கும் அதே மாறா தேவனாயிருக்கிறாரே என்றான்.
And searching through, he had heard some man that claimed to have the power, and that was Jesus of Nazareth, who they all hated. But he called him on the scene, for he's the closest representative he could find of God at the day, a God of a living God.
முழுவதுமாய் ஆராய்ந்து வல்லமையை உடையவராக உரிமை கோரப்பட்ட மனிதரை, அந்த மனிதரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். அது எல்லோருமே வெறுத்திருந்த நசரேனாகிய இயேசுவாயிருந்தது. ஆனால் அவன் அவரை காட்சியில் அடைத்தான். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய ஒரே தேவனாய் அந்த நாளில் தேவனை குறித்து கண்டறியக்கூடிய மிக நெருங்கின பிரதிநிதியாயிருந்தார்.
And when he was called on the scene and the historical God was called up, he acted the same way he did when he spoke to Elijah on that dead baby.
அவர் காட்சியிலே அழைக்கப்பட்ட போது, சரித்திர பிரகாரமான தேவன் அழைக்கப்பட்ட போது, அவர் மரித்து போன குழந்தையின் பேரில் எலியாவிடத்தில் பேசின போது, அவர் செய்த விதமாகவே அவர் செயல்பட்டார்.
Let me more say today, my brother, sister, in this present day when crisis and when cancer is eating the world up and diseases of all kinds, the same historical God that cleansed the leper, healed the sick and raised the dead is the same God today. He's waiting anxiously for his people to call him on the scene of action.
நான் இன்றைக்கு இன்னும் அதிகமாக கூறுவேனாக. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இந்த தற்போதைய ஆபத்தான நிலையில் புற்றுநோயானது உலகத்தை தின்று கொண்டிருக்கிற போது, எல்லா விதமான வியாதிகளும் உள்ள போது, குஷ்டரோகியை சுகப்படுத்தின அதே சரித்திர பிரகாரமான தேவன், வியாதியஸ்தரை சுகப்படுத்தினவர், மரித்தோரை எழுப்பினவர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாயிருக்கிறார். அவரோ தம்முடைய ஜனங்கள் தம்மை செயல்புரியும்படிக்கு காட்சிகள் அடைக்க ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார்.
For committing adultery 7 times in a day, He who could cleanse the vilest sinner and make them white as a lily. That same God of history lives today to clean every blackened heart of sin and unbelief.
ஒரே நாளில் ஏழு முறை விபச்சாரம் செய்ததற்காக ஒரு வேசியை மன்னிக்க முடிந்த ஒருவர், மிகவும் இழிவான பாவியை சுத்தப்படுத்த முடிந்தவர், அவர்களை ஒரு லீலி புஷ்பத்தை போன்று வெண்மையாக்குகிறவர், அதே மாறாத சரித்திரத்தின் தேவனானவர் கரைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பாவ மற்றும் அவிசுவாசம் உள்ள இதயத்தை சுத்தப்படுத்த இன்றைக்கு ஜீவிக்கிறார்.
There was a man had a boy with epilepsy one day, and he took him to the church, and the disciples danced and hollered around him for a while and could do no good, but there was still a God of history that lived. He was determined to find him.
ஒரு நாள் காக்காய் வலிப்பு கொண்ட ஒரு பையனை உடைய ஒரு மனிதன் இருந்தான். அவன் இவனை சபைக்கு கொண்டு சென்றான். சீஷர்களோ கொஞ்ச நேரம் அவனை சுற்றி நடனமாடி சத்தமிட்டும் எந்த நன்மையும் செய்ய முடியாதிருந்தது. ஆனால் ஜீவனோடு இருந்த ஒரு சரித்திரத்தின் தேவன் முன்பிருந்தது போலவே அங்கிருந்தார். அவன் அவரை கண்டறியும்படியாய் தீர்மானம் கொண்டான்.
See me coming off the mountain, he run to him and said, Lord, have mercy on me. A devil's took my child. And he pines away and falls into the fire. Jesus said, I can if you believe.
அப்பொழுது தூர மலையிலிருந்து அவர் வருகிறதை கண்டு அவன் அவரண்டை ஓடி, ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஒரு பிசாசு என் பிள்ளையை பிடித்திருக்கிறது, அது அவனை அலகழித்து தீயில் விட செய்கிறது என்றான். ஏசுவோ, நீ விசுவாசிப்பாயானால் என்னால் முடியும் என்றார்.
If you believe what? If you believe that the God of history still lives today, and he was called on the scene, and the epilepsy left the child.
என்னவென்று நீ விசுவாசித்தால், சரித்திரத்தின் தேவனிடமும் ஜீவிக்கிறார் என்று நீ விசுவாசித்தால், அவரோ காட்சியில் அடைக்கப்பட்டார், காக்காய் வலிப்போ அந்த பிள்ளையை விட்டு நீங்கி போயிற்று.
That same God lives today. When the churches has failed, when politics has failed, when everything else has failed,
Amen.
And man has failed, and everything's failed, God can't fail.
அதே மாறாத தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சபைகள் தவறியிருக்கிற போதும், அரசியல் தவறியிருக்கிற போதும், எல்லா காரியமும் தவறியிருக்கிற போதும், மனிதன் தவறியிருக்கிற போதும், இப்படியாக ஒவ்வொரு காரியமும் தவறியிருக்கிறது. தேவனால் தவறிப்போக முடியாது.
He's the God of this old black-backed Bible. His promise is just as true as he ever was, and it's time that his people called on him. Raise him up from history.
அவர் இந்த பண்டைய கருப்பு நிற ஆதாரம் கொண்ட வேதாகமத்தின் ஒரே தேவனாயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் உண்மையாயிருந்தது போலவே அப்படியே இப்பொழுதும் உண்மையாயிருக்கிறது. இது அவருடைய ஜனங்கள் அழைத்து சரித்திரத்திலிருந்து அவரை உயர்த்தின நேரமாயுள்ளது.
For it is written, Jesus Christ, the same yesterday, today, and forever. He's a historical God, and he's a present time God. And in the last days, he said, I'll pour out of my spirit upon all flesh, and signs and wonders shall follow them that believe.
ஏனென்றால், ஏசு கிறிஸ்து நேற்றுமென்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நிகழ்காலத்தின் தேவனாயும் இருக்கிறார். அவர், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன.
For in my name they shall cast out devils. They shall speak with new tongues. If they take up serpents or drink deadly things, it would not harm them. And if they lay their hands on the sick, they shall recover.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுமான யாதனை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
That was a historical God that gave the promise, and we're the people today of his pasture.
Hallelujah.
We're the sheep of his fold, and he's waiting on us to stand and call him on the action. Call him on the scene. Watch him go into movements. Watch him do the supreme.
அது ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் அளித்த வாக்குத்தத்தமாய் இருந்தது. நாம் இன்றைக்கு அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறோம். நாம் நின்று அவரை காட்சியில் அடைக்க அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை காட்சியில் அடையுங்கள். அவர் செயல்பாடுகளுக்குள் செல்வதை கவனியுங்கள். அவர் முதன்மையானதை செய்வதை
கவனியுங்கள். He's waiting to be called out of history.
மனிதர் வியப்படையும் காரியத்தை அவர் செய்ய அவர்களோ தங்களுடைய தலைகளை சொரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதை கவனியுங்கள். அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாயும் தற்போதைய நாளின் தேவனாயும் இருக்கிறார். அவர் சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்.
Let's not look at him. What good does a historical God do us? If he's only a historical God, what good would a historical God done Amram and Jochebed? What good would a historical God done to Moses? What good would a historical God done to Lazarus?
அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாய் மாத்திரம் இருப்பாரே ஆனால் ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் நமக்கு என்ன நன்மையை செய்கிறார்? அப்படியானால் நாம் அவரை நோக்கி பாராமல் இருப்போமாக. ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் அம்ராமுக்கும் யோகபேத்துக்கும் என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் மோசேக்கு என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் லாசருவுக்கு என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்?
What good would historical God done to Barnabas at the gate? What good would a historical God do you tonight if he isn't the same today? He is the same today. He forgives all of our sins and heals all of our diseases.
ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் குருடனான பத்திமேயுவிற்கு வாசலண்டை என்ன நன்மையை செய்திருந்திருப்பார்? அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இல்லை என்றால் ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் இன்றவு உங்களுக்கு என்ன நன்மையை செய்வார்? அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார்.
The historical God called up out of history. He'll shine in this light day. What? When time is ending, when politics is ending, when life is ending, when everything's coming to end, Jesus comes to the light.
சரித்திர பிரகாரமான தேவன் சரித்திரத்திலிருந்து வெளியே அடைக்கப்பட்டார். அவர் இந்த வெளிச்சத்தினாலில் பிரகாசிப்பார். என்ன காலம் முடிவுற்றுக் கொண்டிருக்கும் போது, அரசியல் முடிவுற்றுக் கொண்டிருக்கும் போது, வாழ்க்கை முடிவுற்றுக் கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு காரியமும் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கும் போது, இயேசுவோ ஒளியினிடத்திற்கு வருகிறார்.
Everything's met its doom. He still shines the lily of the valley.
Praise
the Lord. The bright morning star. He is the same yesterday, today, and forever. Just call on a historical God and watch him become a present God, raised up out of history to shine just as he did then. He'll act the same. He'll do the same. He'll forgive the same.
ஒவ்வொரு காரியமும் அதனுடைய அழிவுக்கான தீர்ப்பை சந்திக்கும் போது அவரோ இன்னமும் பள்ளத்தாக்கின் லீலியாய் பிரகாசமான விடுவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒரு சரித்திர பிரகாரமான தேவனை கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் ஒரு நிகழ்கால தேவனாய் மாறுவதையும் அவர் அப்பொழுது செய்ததைப் போன்றே அப்படியே பிரகாசிக்க சரித்திரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு உயர்த்தப்படுவதையும் கவனியுங்கள். அவர் அதே விதமாக செயல்படுவார். அவர் அதையே செய்வார். அவர் அதே விதமாக மன்னிப்பார்.
He'll heal the same. His compassion is the same. His willingness is the same. And his power is the same. He's the same. He's waiting for our...
அவர் அதே விதமாக குணப்படுத்துவார். அவருடைய இரக்கங்கள் மாறாதாயிருக்கின்றன. அவருடைய மனவிருப்பம் மாறாதாயிருக்கிறது. அவருடைய வல்லமை மாறாதாயிருக்கிறது. அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்.
You can't call him with your lips. He doesn't come by lip service. He comes by faith. When your faith, not your long prayer, you're burning out.
நீங்கள் உங்களுடைய உதறுகளினால் அவரை அழைக்க முடியாது. அவர் உங்களுடைய போலி வழிபாட்டின் மூலம் வருகிறதில்லை. அவர் விசுவாசத்தினாலே வருகிறார். உங்களுடைய நீண்ட ஜபத்தினால் அல்ல, உங்களுடைய மனவெழுச்சியினால் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தின் போதே ஆகும்.
But he comes with that little dim faith that's way down in your soul that can take a hold and say, that little thing that's been, it brought me to this tabernacle tonight, can light my soul afresh.
Hallelujah.
Can send me away from here, a burning and singing that's like the birds of the air.
ஆனால் அவர் அந்த சிறிய உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்தில் இருக்கின்ற மங்களான விசுவாசத்தின் மூலமே வருகிறார். அதுவே உறுதியாக பற்றிக் கொண்டு அந்த சிறு காரியமாக இருந்து வருகிறது. அதுவே என்னை இன்றிரவு இந்த குடாரத்திற்கு கொண்டு வந்தது. அதுவே என்னுடைய ஆத்மாவிற்கு புதிதாக ஒளியூட்டக்கூடியது. அதுவே கொழுந்துவிட்டு எரிகிற ஒன்றாய் ஆகாயத்தில் உள்ள பறவைகளைப் போல பாடிக்கொண்டே இங்கிருந்து என்னை அனுப்பக்கூடியதாக இருக்கிறது என்று கூறக்கூடியது.
He's a historical God and a present day God. He's waiting to be called on. Call upon the Lord, and He'll hear you. Speak to Him in song. Pray to Him in believing. He'll answer.
Yen, அவர் ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாயும் ஒரு நிகழ்கால நாளின் தேவனாயும் இருக்கிறார். அவர் கூப்பிடும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். சங்கீதத்தில் அவரண்டை பேசுங்கள், அவரண்டை ஜெபித்து அவரை விசுவாசியுங்கள், அவர் பதிலளிப்பார்.
These words I say in closing. That's the reason this meeting tonight. That's the reason this meeting is started. I believe that the God that told me 27 years ago when we put this foundation stone in honor that I'd preach the gospel around the world. He brought it to pass.
முடிக்கையில் நான் இந்த வார்த்தைகளை கூறுகிறேன். அந்த காரணத்தினால் தான் இன்றிரவு இந்த கூட்டம் உள்ளது. அந்த காரணத்தினால் தான் இந்த கூட்டம் துவங்கியிருக்கிறது. நாம் அங்கே இந்த மூலைக்கல்லை நாட்டின போது நான் உலகத்தை சுற்றிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்று தேவன் என்னிடத்தில் 27 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறினார் என்று நான் நம்புகிறேன். அவர் அதை நிறைவேற்றினார்.
When they laughed and said, "Where are you going, Billy, with your seventh grade education?" I said, "I'm going in the name of the Lord Jesus."
அவர்களோ, "பில்லி, உன்னுடைய 7 ஆம் வகுப்பு வரையிலான கல்வியை கொண்டு நீ எங்கே போகப் போகிறாய்?" என்று கூறி நகைத்தனர். அப்பொழுது நானோ, "நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் போகிறேன்" என்றேன்.
I preached my sermon before leaving 11 years ago across this pulpit. Miss Gertie sitting there saying that, "Only believe." And the great giant stood yonder like I preached on David and Goliath.
நான் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பிரசங்க பீடத்தில் புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் என்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கித்த போது திருமதி கெட்டி அங்கு அமர்ந்து "நம்பிடுவா" என்ற அந்த பாடலை பாடினார். தாவீதும் கோலியாத்தும் என்பதன் பேரில் நான் பிரசங்கித்தது போல அதோ பெரிய ராட்சசன் அங்கே நின்றான்.
There was science in the great known world to condemn divine healing and put it to shame. And everyone tell me, "Boy, you'll crack up out there. They'll throw you in jail. They'll do this, that, or the other." But the God of history had come on the scene and told me to do it. And I did it by His grace and His mercy.
விஞ்ஞானமும் மகத்தான நன்கறிந்த உலகமும் தெய்வீக சுகமளித்தலை இகழ்ந்துரைத்து அதை அவமானப்படுத்தினது. ஒவ்வொருவரும் என்னிடத்தில், "பையனே, நீ அங்கே சிதறுண்டு போவாய். அவர்கள் உன்னை சிறையிலே தூக்கி போடுவார்கள். அவர்கள் இதை அதை அல்லது மற்றதை செய்வார்கள்" என்று கூறிக்கொண்டே இருந்தனர். ஆனால் அங்கோ சரித்திரத்தின் தேவன் காட்சியில் வந்து அதை செய்யும்படி என்னிடம் கூறினார். நான் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அதை செய்தேன்.
That same God that was history of 10 years ago has raised on the scene again.
Amen.
Just as sure as He brought that to pass, He shall bring this to pass.
சரித்திரமாய் இருந்த அதே மாறாத தேவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மீண்டும் காட்சியில் எழும்பியிருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றினது போலவே அவ்வளவு ரட்சகமாக அவர் இதை நிறைவேற்றுவார்.
He's a God of history and He's God of present day. He never slumbers or sleeps. He cannot die, for He had no beginning or no end.
அவர் சரித்திரத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் தற்போதைய நாளின் தேவனாயும் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை அல்லது தூங்குவதும் இல்லை. அவர் மறிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது.
In your case tonight, sinner friend, that little tickling feeling around your heart that tells you that He is the same, that tells you that He can free you from every burden and every crime and every sin that you've committed against Him.
இன்றிரவு பாவியான நண்பனே, உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய இதயத்தை சுற்றிலும் உள்ள அந்த சிறு மெய்சிலிருக்க செய்யும் உணர்வானது அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு கூறுகிறது. அதாவது, அவர் உங்களை ஒவ்வொரு பாரத்திலிருந்தும், ஒவ்வொரு குற்றத்திலிருந்தும், அவருக்கு விரோதமாக நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க முடியும் என்று உங்களிடத்தில் கூறுகிறது.
What can you put your hopes in? Not even in your own home. Not in your wife, not in your family, mother or father. My hopes is built on nothing less than Jesus' blood with righteousness. When all around my soul gives way, then He's all my hope and stay. On Christ, that solid rock we stand. All other grounds is sinking sand.
நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை எதில் வைக்க முடியும்? உங்களுடைய சொந்த வீட்டில் வைக்க முடியாது. உங்களுடைய மனைவியிடத்திலும் வைக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்திலும், தாய் அல்லது தந்தையினிடத்திலும் வைக்க முடியாது. என் நம்பிக்கைகள் நீதியோடு உள்ள இயேசுவின் ரத்தத்தின் மேலே இல்லாமல் வேறொன்றின் மேலும் கட்டப்பட்டிருக்கவில்லை. என் ஆத்மாவை சுற்றியுள்ள யாவும் விலகி செல்லும் போது அப்பொழுது அவரே என் எல்லா நம்பிக்கையும் உறைவிடமாயிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல், அந்த திடமான பாறையின் மேல் நாம் நிற்கிறோம். மற்றெல்லா நிலங்களுமே அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலாய் உள்ளது.
Church friend, whatever it is, they're all coming to an end, but he lives forever.
Amen.
And because he lives, we live with him.
சபை நண்பனே, அது என்னவாக இருந்தாலும் அவையாவும் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் என்றைக்குமாய் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கின்றபடியால் நாமும் அவரோடு ஜீவிக்கிறோம்.
What would you give in exchange? What could you give? What if God called you tonight to answer the judgment? What would you do about it?
நீ இதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பாய்? உன்னால் என்ன கொடுக்க முடியும்? நியாயத்தீர்ப்பிலே பதில் கூற தேவனுடைய இன்றிரவு அழைத்திருப்பாரேயானால் என்னவாகும்? அதை குறித்து நீ என்ன செய்வாய்?
You put your hopes in the nation, it's breaking, like all others. Put your hopes in a certain election is coming on, then man, I have nothing against them, but they're mortally going to leave.
நீ உன்னுடைய நம்பிக்கைகளை தேசத்தில் வைத்திருக்கிறாயா? அதுவும் மற்றெல்லாவற்றையும் போல உடைந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கைகளை வரப்போகின்ற ஒரு குறிப்பிட்ட தேர்தல்களின் மேல் வைத்திருக்கிறாயா? அவர்கள் மனிதர்கள். நான் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் அவர்கள் அழிவுள்ளவர்கள், விட்டுவிட்டு செல்ல போகிறவர்கள்.
You can't put your hopes in nothing at all that's going to hold but the God of history who promised he'd rise and some blessed day they may take you yonder and pour the dirt on top of you, the undertaker, but the uptaker will come around one of these days. The undertaker will take you down, but the uptaker will take you up, this is sure.
நீ உன்னுடைய நம்பிக்கைகளை எந்த காரியத்திலும் வைக்க முடியாது. அது பிடிபட போகிறது. ஆனால் வாக்களித்துள்ள சரித்திரத்தின் தேவனே அவரே எழும்புவார். என்றோ ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் அவர்கள் உன்னை அதோ கண்ணு கட்டிய தொலைவிலே கொண்டு செல்ல சவடக்கம் செய்வோர் உன் மீது மண்ணை கொட்டலாம். ஆனால் மேலே தூக்கி எடுப்பவரோ இந்நாட்களில் ஒன்றில் வருவார். சவடக்கம் செய்வோர் உன்னை கீழே கொண்டு செல்வர். ஆனால் மேலே தூக்கி எடுப்பவரோ நெச்சிகமாக உன்னை மேலே தூக்கி எடுப்பார்.
For those who are dead in Christ will God bring with him when he comes. For he's a God of history now to many. But he'll be a God of present day when you accept him as your Savior and find him real to your heart.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் வரும்போது அவரோடு கூட கொண்டு வருவார். ஏனென்றால் அநேகருக்கு இப்பொழுது அவர் ஒரு சரித்திரத்தின் தேவனாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் உண்மையாய் அவரை கண்டறியும் போது அவர் ஒரு தற்போதைய நாளின் தேவனாயிருப்பார்.
There'll be something in you that tells you, you might not be emotional, you might not cry, you might not speak with tongues, you might not run, you might not shout, but something will happen that you'll know.
Amen.
That you'll know that something's taken place.
அதை உங்களுக்கு சொல்லுகிற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கலாம், நீங்கள் அழாமல் இருக்கலாம், நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசாமல் இருக்கலாம், நீங்கள் ஓடாமல் இருக்கலாம், நீங்கள் சத்தமிடாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ காரியம் சம்பவிக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
Your life will tally right with that as long as you live. And when the last hour comes and you leave this world, you won't fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they'll comfort me.
நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுடைய ஜீவியம் சரியாக அதனோடு ஒத்திசைந்து போம். கடைசி வேளையானது வருகிற போது, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது, நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீர்கள். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் அவைகள் என்று தேற்றும்.
When the doctor has turned you down and walked away and the cold veins has come up like Mr. Vauder the other night, our notable ex-mayor here of the city, went to hear Mr. Nixon speak, died right on the sea. Good healthy man is personal.
மருத்துவர் உங்களை கைவிட்டு விட்டு நடந்து சென்று விட்ட பிறகு நரம்புகளோ குளிர்ந்து போய் காணப்படுகிறதா இருந்து கொண்டிருக்கும். திரு வாடர் அவர்களைப் போல அன்றொரு இரவு நம்முடைய புகழ்வாய்ந்த இங்கே உள்ள நகரத்தின் முன்னாள் பெருநகராண்மை கழக தலைவர் அவர்கள் திரு நிக்சன் அவர்கள் பேசுவதை கேட்க சென்று அங்கேயே அந்த இடத்திலேயே மறித்து போய்விட்டார். என்னை பொறுத்தமட்டில் அவர் நல்ல ஆரோக்கியமான
மனிதன். நான்
வீட்டிலிருந்து தூரமாய் சென்று விட்டு திரும்பி வந்தபோது என்னுடைய மனைவி, பில்லி, இன்னார் இன்னார் மறித்து போய்விட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
The day my little girl sitting in school up here with the little girl on Thursday. And on Sunday they buried her. Took pneumonia and went to her heart or something and she killed her. She was dead.
அந்த ஒரு நாள் என்னுடைய சிறு பெண்ணோடு வியாழக்கிழமை பள்ளியில் அமர்ந்திருந்த ஒரு சிறு பெண்ணை அவளை ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அடக்கம் பண்ணினர். சளிக்காய்ச்சல் பிடித்துக் கொண்டது. அது அவளுடைய இருதயத்திலோ அல்லது வேறெங்கோ பரவிவிட்டது. அது அவளை கொன்று போட்டது. அவள் மரித்து போய்விட்டாள்.
a friend of mine, Mrs. Williams over here, Buck Williams' wife. I've known him for years. Zella Brinkman here, she's in the building somewhere. It's her sister. They lived right here next door. For years, when we lived across the street, went away. She'd been a little nervous, but she was gone when I come back.
இங்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் திருமதி வில்லியம்ஸ், பக் வில்லியம்ஸ் அவர்களின் மனைவி. எனக்கு அவரை அநேக ஆண்டுகளாகவே தெரியும். இங்குள்ள சீலா பெரேக்மன், அவள் இங்கே கட்டடத்தில் எங்கோ இருக்கிறாள். அது அவளுடைய சகோதரி. அதாவது அநேக ஆண்டுகளாக நாங்கள் அந்த தெருவின் பக்கத்தில் வசித்த போது இங்கே பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவள் போய்விட்டாள். அவள் சற்று நரம்பு கோளாறுடையவளாய் இருந்து வந்தாள். ஆனால் நான் திரும்பி வந்தபோதோ அவள் மரித்து போய்விட்டிருந்தாள்.
All the money you can accumulate, all the friends you can accumulate, them's all right. But all those, let that be secondarily. Believe a God of history that he's a present day God just the same. See what he'll do for you.
அது என்னவென்று பார்த்தீர்களா? ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் அதை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதாய் அது உள்ளது. எல்லா பணத்தையும் நீங்கள் ஒன்று திரட்ட முடியும். எல்லா நண்பர்களையும் நீங்கள் ஒன்று கூட்ட முடியும். அவைகள் சரிதான். ஆனால் அவை யாவுமே அது இரண்டாந்தரமாயிருக்கட்டும். ஒரு சரித்திரத்தின் தேவனை விசுவாசியுங்கள். அதாவது அவர் தற்போதைய நாளின் தேவனாயும் அப்படியே மாறாதவராயும் இருக்கிறபடியால் அவர் உங்களுக்காக என்ன செய்வார் என்றும் பாருங்கள்.
To you that's sick and needy, the doctor has turned you down and can do no more for you. Remember, the God of history is the same God today. Let us pray just a moment now as we bow our heads.
சுகவீனமாயும் தேவை உள்ளவர்களாயும் இருக்கிற உங்களை மருத்துவர் கைவிட்டு விட்டிருக்க உங்களுக்காக இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கலாம். நினைவிருக்கட்டும், சரித்திரத்தின் தேவன் இன்றைக்கும் மாறா தேவனாயிருக்கிறார். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் அப்படியே இப்பொழுது சற்று நேரம் ஜெபம் செய்வோமாக.
If there is those in here tonight, I know not. If there are those in here tonight who knows for the salvation of your soul, that if that God who promised that he'd come in a moment in a twinkling of an eye when you think not,
இன்றிரவு அவர்கள் இங்கிருப்பார்களாயின் எனக்கு தெரியாது. இன்றிரவு இங்குள்ளவர்கள் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை அறிந்திருப்பீர்களாயின் தேவன் ஒரு நொடிப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் நினையாத நேரத்தில் வருவதாக வாக்களித்திருப்பாரேயானால்.
If you're without him, you just imagine you have him. Remember, there is a way that seemeth right, but the end thereof is the ways of death.
அப்பொழுது நீங்கள் அவர் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அவரை உடையவராய் இருக்க வேண்டும் என்பதை சற்று நீங்கள் யூகித்து பாருங்கள். நினைவிருக்கட்டும், மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வடி உண்டு, அதன் முடிவோ மரண வடிகள்.
If you're not positive that you are saved tonight, and if he should come, you'd go with him, would you just do so much as to raise your hand to him, and by doing so, say, be merciful to me, God?
இன்றிரவு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாய் நீங்கள் இருந்தால், அவர் வரும்போது நீங்கள் அவரோடு செல்ல வேண்டுமானால், நீங்கள் உங்களுடைய கரத்தை இந்த அளவில் அப்படியே அவருக்கு உயர்த்தி அதன் மூலம் தேவனே என்னென்ற இரக்கமாயிரும் என்று கூறுங்கள்.
Thank you. God bless you. Many hands went up. Would there be another before we close? Would you have the prayer? God bless you, young woman. Just don't be ashamed now, surely. What good does it do to preach a God of history if he isn't the same today?
உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டன. நாம் முடிப்பதற்கு முன்னர் வேறு யாரேனும் இருப்பார்களா? ஜெபம் செய்யுங்கள். வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வெட்கப்படாதீர்கள். நிச்சயமாக அவர் இன்றைக்கு மாறாத தேவனாயில்லாமல் இருந்தால் அப்பொழுது ஒரு சரித்திரத்தின் தேவனை பிரசங்கிப்பது என்ன நன்மையை செய்யும்?
And brother, sister, I say this. I read of a God of history one time. I read of him in books. I read of him in the Bible. But one day I met him.
சகோதரனே, சகோதரியே, நான் இதை கூறுகிறேன். நான் ஒரு சமயம் ஒரு சரித்திரத்தின் தேவனை குறித்து வாசித்தேன். நான் அவரை குறித்து புத்தகங்களில் வாசித்தேன். நான் அவரை குறித்து வேதாகமத்தில் வாசித்தேன். ஆனால் ஒரு நாள் நான் அவரை சந்தித்தேன்.
He came to me. He told me not to drink, not to smoke and defile myself. And he had something for me to do when I got a little older. I was just a little boy. He proved that. He did it. Here's this picture hanging right here now where science has took it.
அவர் என்னுடனே வந்தார். அவர் என்னை குடிக்க வேண்டாம் என்றும், புகைக்க வேண்டாம் என்றும், என்னை அசுசிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும், எனக்கு வயதாகும் போது நான் செய்ய வேண்டியதற்கான ஏதோ ஒரு காரியத்தை அவர் உடையவராய் இருப்பதாகவும் என்னிடத்தில் கூறினார். அப்பொழுது நான் வெறுமன ஒரு சிறு பையனாக இருந்தேன். அவர் அதை நிரூபித்து விட்டார், அவர் அதை செய்தார். இதோ அவருடைய புகைப்படம் இப்பொழுது இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுத்துள்ளது, பார்த்தீர்களா?
The world knows it. He's proved it among you. He knows every thought in your heart. He's proved himself. He's the same God today. He's not a God of history.
உலகம் அதை அறிந்திருக்கிறது. அவர் அதை உங்களுக்கு மத்தியிலே நிரூபித்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு நினைவையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தம்மைத்தாமே நிரூபித்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு சரித்திரத்தின் தேவனாயிருக்கவில்லை.
Don't be just let the world smuggle you down with the smut and stuff of the world. Believe him right now. Would you raise your hand, some that hasn't? Would raise your hand and say, God, I'm not sure about it, but I want to be sure. Let me.
உலகமானது உங்களை உலகத்தின் கரையினாலும் இடி பொருளினாலும் கள்ளத்தனமாய் கடத்த அனுமதிக்காதீர்கள். சரியாக அவரை விசுவாசியுங்கள். நீங்களும் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? உயர்த்தாதிருக்கிற சிலர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, தேவரே, நான் அதை குறித்து நிச்சயமுடையவனாயிருக்கவில்லை, ஆனால் நான் நிச்சயமுடையவனாயிருக்க விரும்புகிறேன், என்னை என்று கூறுங்கள்.
God bless you, young man. Someone, God bless you back there, sister. God bless you, brother. Someone else, God bless you, sister. God bless you over there, brother. That's right. You say, Brother Bill, would it mean anything to me to hold up my hand? You will hold up your hand once and find out.
வாலிப மனிதனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும் அங்கே பின்னால் உள்ள சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும் உண்டா? சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்குள்ள சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரி. நீங்களோ, சகோதரன் பில், என்னுடைய கரத்தை மேலே உயர்த்தியிருப்பது எனக்கு ஏதாவது காரியத்தை பொருட்படுத்துமா என்று கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய கரத்தை ஒருமுறை உயர்த்துங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
Always, brother, sister, when you do anything right, you feel good about it. Be honest. Now, don't lie to God. You're not lying to God, He knows. You're lying to yourself.
சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்பொழுதாவது எந்த காரியத்தையாவது சரியாக செய்யும் போது நீங்கள் அதை குறித்து நல்லபடியாகவே உணர்கிறீர்கள். நேர்மையாயிருங்கள். இப்பொழுது தேவனிடை பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் பொய்யரைத்துக் கொண்டிருக்கவில்லை, அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கே பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You will lie such a horrible thing till even they can take you in the federal courts and criminal courts and put a lie detector on your arm and you can try your best to tell that thing, make it sound like the truth, but your nerves will prove that you're telling a lie. Why? You wasn't made to lie. And if a lie detector knows, what about God?
ஒரு பொய் என்பது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் உங்களை கூட்டரசின் மைய அமைப்பு நீதிமன்றங்களுக்கும் குற்றப்பிரிவு தண்டனைக்குரிய நீதிமன்றங்களுக்கும் கொண்டு சென்று உங்களுடைய கரத்தின் மேல் பொய் சொல்வதை துப்பறிந்து கண்டறியும் கருவியை பொருத்தினால் நீங்கள் எவ்வளவுதான் அந்த காரியத்தை உங்களால் முடிந்த அளவு சிறந்த முறையில் கூற முயன்றாலும், அது உண்மை போல் துணிக்க செய்தாலும், நீங்கள் கூறிக்கொண்டிருப்பது ஒரு பொய் என்பதை உங்களுடைய நரம்புகள் நிரூபிக்கும். ஏன்? நீங்கள் பொய்யரைக்க உண்டாக்கப்படவில்லை. பொய்யினை துப்பறிந்து கண்டறியும் ஒரு கருவியே அதை அறிந்திருக்குமேயானால் தேவனை குறித்து என்ன?
You say, but brother, I'm a Baptist, I'm Presbyterian, I'm Methodist. That's all right. But I'm asking you one thing. Have you ever met this God of history? Has He stood in the burning bush before you? And you know, and He spoke back to your soul, and you know your sins are gone.
நீங்களோ, ஆனால் சகோதரனே, நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன், நான் மெத்தோடிஸ்ட் என்று கூறலாம். அது சரிதான். நான் ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதாவது இந்த சரித்திரத்தின் தேவனை சந்தித்திருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு முன்பாக எரிகின்ற முச்சடியில் நின்றிருக்கிறாரா? நீங்கள் அறிவீர்களா? அவர் உங்களுடைய ஆத்மாவினிடத்தில் திரும்பி பேசினதையும் உங்களுடைய பாவங்கள் போய்விட்டதையும் நீங்கள் அறிவீர்களா?
If that isn't so, don't you take no chance just on joining church or went up there and felt a little good about it. You got to know Him. Not to hear of Him, not to have His blessings is life, but to know Him is life.
அதை அவ்வண்ணமாய் அறிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் வெறுமன சபையை சேர்ந்து கொள்வதிலேயோ அல்லது அங்கே சென்றதையோ அதை குறித்து சற்று நலமாக உணர்ந்ததையோ ஒரு பாக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து கேள்விப்படுவதல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது ஜீவன் அல்ல, ஆனால் அவரை அறிந்து கொள்வதே ஜீவனாயிருக்கிறது.
To know Him, personally know Him. Him, personal pronoun, know Him. Not know His book, not be a good student, not be a good member, or a good man or a good woman. That don't do it, the law did that. But to know Him, have you met Him?
அவரை அறிந்து கொள்வது, தனிப்பட்ட முறையில் அவரை அறிந்து கொள்வதேயாகும். அவரை தனிப்பட்ட பிரதிப்பெயர், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய புத்தகத்தை அறிந்து கொள்வதல்ல, ஒரு நல்ல மாணாக்கனாய் இருப்பதல்ல, ஒரு நல்ல அங்கத்தினராய் இருப்பதல்ல, அல்லது ஒரு நல்ல மனிதனாய் அல்லது ஒரு நல்ல பெண்மணியாய் இருப்பதல்ல. அது இதை செய்கிறதில்லை. நியாயப்பிரமாணம் அது செய்தது. ஆனால் அவரை அறிந்து கொள்ளுதலே. நீங்கள் அவரை சந்தித்திருக்கிறீர்களா?
Is that God who spoke to Moses in the burning bush come before you? Have you heard him speak to you? Do you know it was him? If he hasn't, just raise your hand and say, God, speak to me now. Is that you humming around my heart? I want to know him.
எரிகிற முச்சடியில் மோசேயினிடத்தில் பேசின அந்த தேவன் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறாரா? அது அவர்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர் பேசியிருக்கவில்லை என்றால் அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்தி, தேவனே, இப்பொழுது என்னிடம் பேசும். என்னுடைய இதயத்தை சுற்றி முனை கொண்டிருக்கிறது நீர்தானா? நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
God bless you, young lady. God bless you, that's good. That's right. Someone who has it, that's right. God bless you, sister. God bless you, young lady here. That's good. God bless you, little lady over here.
வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. சரி, அறிந்து கொள்ளாமல் இருக்கிற எவரேனும், சரி சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்குள்ள வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. இங்குள்ள குட்டி பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு உண்மையாகவே அமைதியாய் மென்மையாய் வாய் திறவாமல் மௌனமாய் அதை பாடுங்கள். என்றோ ஓர் ஒளிமயமான விடியலில் இயேசு வருவார். என்றோ ஓர் ஒளிமயமான யுத்தங்கள் யாவுமே வெற்றி சிறந்திருக்கும். நாம் ஜெயத்தை ஆர்ப்பரித்து நீல வானத்தினூடாக செல்வோம். என்றோ ஓர் ஒளிமயமான விடியல் எனக்காகவும் உங்களுக்காகவுமே இருக்கும். இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தின நீங்கள்,
Now you that raise your hands, if you so desire my prayers for you, believe that God would hear me, you want to walk up here at the altar, let me stand here and pray with you. Altar's open.
உங்களுக்கான என்னுடைய ஜெபத்தை நீங்கள் அவ்வளவாக வாஞ்சிப்பீர்களேயானால், தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்று விசுவாசிப்பீர்களேயானால், நீங்கள் இங்கே பீடத்தினடை நடந்து வர விரும்பினால், அப்பொழுது நான் இங்கு நின்று உங்களோடு ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். பீடமோ திறந்திருக்கிறது.
God bless you, brother. God bless you. God bless you, sister. Just get right up and come up. You believe God will help and hear prayer for me. To help you come to him, to know him. Walk right up now, won't you?
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. அசரி புருஷரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நின்று மேலே பாருங்கள். தேவன் உதவி செய்வார் என்றும் ஜபத்திற்கு செவி கொடுப்பார் என்றும் நீங்கள் விசுவாசித்தால், அவரை அறிந்து கொள்ள அவரண்டை வருவதன் மூலம் நான் உங்களுக்கு உதவி செய்ய இப்பொழுதே நடந்து பாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா?
என்றோ
ஓர் ஒளிமயமான விடியல் இயேசு.
How do we know it won't be in the morning? Battle, that battle you're fighting right now, won't you let it be won right now, baby? Let it be won right now so you can shout the...
அது காலையில் இருக்காது என்று எப்படி நாம் அறிந்து கொள்வோம்? யுத்தம் இப்பொழுது நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த யுத்தம் இப்பொழுது நீங்கள் அதில் ஜெயமடைந்து விட்டீர்களா? நீங்கள் ஜெயத்தை ஆர்ப்பரிக்கும்படியாய் அது இப்பொழுது ஜெயமாக கடவது. என்ற ஓர் ஒளிமயமான விடியல் எனக்காகவும் உங்களுக்காகவும், என்ற ஓர் ஒளிமயமான விடியல் இயேசு.
Just get right up, that's right. Make your way right up around.
அப்படியே எழும்புங்கள். சரி, உங்களுடைய வழியை சரி செய்து கொள்ளுங்கள். எல்லா யுத்தங்களும் ஜெயமடையும். நாம் ஜெயத்தை அர்ப்பணித்து நீல வானத்திற்காக செல்வோம். என்றோ ஓர் ஒளிமயமான நாளில்
While we're waiting, we'll help you here in prayer. A prayer of faith does a lot for us. Won't you come?
நாங்கள் காத்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுதே நீங்கள் வரமாட்டீர்களா? நாங்கள் இங்கே உங்களுக்கு ஜபத்தில் உதவி செய்வோம். விசுவாசமுள்ள ஜபம் நமக்காக ஏராளமானவற்றை செய்கிறது. நீங்கள் வரமாட்டீர்களா?
I'm persuading you to come accept the God of present time. Not just a God that you go to a church and say, well, I joined the church. That God won't work.
நீங்கள் நிகழ்காலத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ள வரும்படிக்கு நான் உங்களை சம்மதிக்க செய்து கொண்டிருக்கிறேன். வெறுமனை ஏதோ ஒரு தேவனை என்றல்ல. அதாவது நீங்கள் ஒரு சபைக்கு போய் நல்லது நான் சபையை சேர்ந்து கொண்டேன் என்றல்ல. அந்த தேவன் கிரியை செய்ய மாட்டார்.
A Methodist God, a Baptist God, a Presbyterian God, a Pentecostal God, they won't work. Get the God of this Bible. A Pentecostal God will go out in the world. A Methodist God or a Baptist God or any other denominational God. But the God of this Bible will make you like Jesus.
ஒரு மெத்தோடிஸ்ட் தேவன், ஒரு பேப்டிஸ்ட் தேவன், ஒரு பிரஸ்பிடேரியன் தேவன், ஒரு பெந்தகோஸ்தே தேவன் அவைகள் கிரியை செய்யாது. இந்த வேதாகமத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்தாபன பெந்தகோஸ்தே தேவன் வெளியே உலகத்திற்கு செல்வார். ஒரு மெத்தோடிஸ்ட் தேவன் அல்லது ஒரு பேப்டிஸ்ட் தேவன் அல்லது வேறெந்த ஸ்தாபன தேவனானாலும் சரி, ஆனால் இந்த வேதாகமத்தின் தேவனே உங்களை இயேசுவை போலாக்குவார்.
Will be changed. That temper, that malice, that unforgiving spirit, that thing, it'll canker your soul in a lost eternity. Hallelujah. I'm just swinging forth a net now. Jesus. It's up to you. Follow it in, won't you?
அவர் நிச்சயமாக ஆக்குவார். அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசம் செய்யும். உங்களுடைய முழு ஜீவியமும் மாற்றப்படும். அந்த கோபம், அந்த துர்குணம், அந்த மன்னியாத ஆவி, அந்த காரியம் உங்களுடைய ஆத்மாவை ஒரு நித்திய இழப்பிற்குள்ளாக அரித்தழிக்கும். நான் இப்பொழுது ஒரு வலையை வீசிக்கொண்டிருக்கிறேன். அது உங்களை பொறுத்ததா இருக்கிறது. அதற்குள்ளாக பின்தொடருங்கள். நீங்கள் தொடர மாட்டீர்களா?
Move right out around the altar here. Many of you raise your hands back there. The people will let you up around their seats.
இங்கே சரியாக பீடத்தை சுற்றி நகர்ந்து பாருங்கள். அங்கே பின்னால் உள்ளவங்களில் அநேகர் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்கள். ஜனங்கள் நீங்கள் எழுந்து அவர்களுடைய இருக்கைகளை சுற்றி வரும்படி வழிவிடுவார்கள்.
Lord bless you, young man. Now while she's softly playing the music, here stands several around the altar. Seven souls that's come forward to stand around the altar. You know, seven is a perfect number to God. Perfection. The Holy Spirit's just come down on a person standing here just now. That's what I call the Holy Spirit, brother.
வாலிப மனிதனே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவள் மென்மையாய் இசையை இசைத்துக் கொண்டிருக்கையில் சிலர் இங்கே பீடத்தை சுற்றி நிற்கிறீர்கள். ஏழு ஆத்துமாக்கள் பீடத்தை சுற்றி நிற்க இங்கே முன்னோக்கி வந்துள்ளன. ஏழு என்பது தேவனுக்கு ஒரு பரிபூர்ண எண். பரிபூர்ணம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதுதான் இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு நபரின் மீது வந்திருக்கிறார். சகோதரனே, அதனால்தான் நான் பரிசுத்த ஆவியை அழைக்கிறேன்.
Now he shared to each one of you, just be humble in your hearts. What if this is the last time you're ever going to stand around an altar? This is the last prayer you're ever going to say right now. Jesus is going to come.
இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இங்கே இருக்கிறார். உங்களுடைய இருதயங்களில் தாழ்மையாயிருங்கள். இதுவே நீங்கள் கடைசி முறையாக பீடத்தை சுற்றி நிற்கப் போவதாயிருந்தால், இப்பொழுது நீங்கள் கூறப்போகிற இதுவே கடைசி ஜபமானால் என்னவாகும்? இயேசு வரப்போகிறார்.
He might knock at your door before morning, you know. You got to go someday. If he's a God of all, He's a God of history and he's a God of today.
அவர் காலைக்கு முன்னரே உங்களுடைய வாசலை தட்டலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் எல்லாவற்றுக்குமான ஒரு தேவனாயிருந்தால் என்றோ ஒரு நாள் நீங்கள் போகத்தான் வேண்டும். அவர் சரித்திர பிரகாரமான ஒரு தேவனாயும் இருக்கிறார். அவர் இன்றைக்கான ஒரு தேவனாயும் இருக்கிறார்.
He spoke to you, you've raised up here before him to meet him. You've come forward to meet him. He'll meet you, he's standing right here now. Just in your heart, confess all that you've done that's wrong.
அவர் உங்களிடத்தில் பேசினார். நீங்கள் அவரை சந்திக்க அவருக்கு முன்பாக இங்கே எழும்பியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை சந்திக்க முன்னோக்கி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை சந்திப்பார். அவர் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே உங்களுடைய இதயத்தில் நீங்கள் செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் அறிக்கை செய்யுங்கள்.
Say, God, be merciful to me, a sinner. I've done wrong, and I now confess with all my heart that I'm wrong. I want you to be merciful to me and forgive me of my sins. I'll serve you the rest of my day.
அதாவது, தேவனே, ஒரு பாவியாகிய இடத்தில் இரக்கமாயிரும். நான் தவறு செய்திருக்கிறேன். நான் தவறாயிருக்கிறேன் என்று நான் என் முழு இதயத்தோடு இப்பொழுதே நான் அறிக்கையிடுகிறேன். நீர் என்னிடத்தில் இரக்கமாயிருந்து என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எஞ்சியுள்ள என்னுடைய நாட்களில் எல்லாம் உம்மையே சேவிப்பேன்.
And let this little fire that's burning in my heart, little faith that made me come up here at this altar tonight, let it just catch way down deep in my soul. Let it catch right here now and something burn out that just tells me, yes, you live, Jesus, and I love you.
என்னுடைய இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த சிறிய அக்னியானது, சிறிய விசுவாசமானது, அதுவே இன்றிரவு என்னை இந்த பிடத்தண்டை இங்கே வரும்படி செய்தது. அது அப்படியே என்னுடைய ஆத்மாவில் ஆழமாய் பற்றிக் கொள்வதாக, அது இப்பொழுதே இங்கே பற்றி பிடித்துக் கொள்வதாக, எரிகிற ஏதோ ஒன்று, ஆம் இயேசுவே, நீர் ஜீவிக்கிறீர் என்று என்னிடத்தில் கூறுகிறதே, நான் உம்மை நேசிக்கிறேன்.
I'm going to see you on the scene in the next few hours.
Amen.
Doing things, great things. I'm so glad that I come forward when you spoke to my heart.
Yes.
I'm going to see you make cancers to leave the people.
Yes.
Heal the sick and the needy.
இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் நீர் காட்சியில் தோன்றி காரியங்களை, மகத்தான காரியங்களை செய்கிறதை நான் காணப்போகிறேன். நீர் என்னுடைய இதயத்தில் பேசின போது நான் முன்னோக்கி வந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் புற்றுநோயை ஜனங்களை விட்டு போக செய்ய போகிறதையும், வியாதியஸ்தரையும், தேவையுள்ளோரையும் சுகப்படுத்த போகிறதையும் நான் காணப்போகிறேன் என்று கூறுங்கள்.
Hear him return back testifying what God has did for him. A God of history who's raised up out of history and is the same today coming on the scene. Because he's coming this time to stay. His second coming.
Yes.
Let us pray now. You pray with me, each one of you.
அவர்கள் திரும்பி வந்து தேவன் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சாட்சி பகர கேட்பார்களாக. சரித்திரத்தின் தேவன், சரித்திரத்திலிருந்து வெளியே எழும்பியிருக்கிற தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருந்து கொண்டு காட்சியில் வந்துள்ளார். ஏனென்றால் அவர் இந்த நேரத்தில் தரித்திருக்கும்படி வருகிறார். அவருடைய இரண்டாம் வருகை. இப்பொழுது நாம் ஜபம் செய்வோமாக. நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு ஜெபம் செய்யுங்கள்.
Dear God, I bring before thee just now these seven. The first night produced seven wandering stars.
Jesus.
You've said in your precious word, no man can come to me except my Father draws him first. And he that comes to me, I will in no wise cast out, but will give eternal life and will raise him up at the last day.
அன்புள்ள தேவனே, இந்த ஏழு பேரையும் இப்பொழுதே நான் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். முதல் இரவே ஏழு அதிசய நட்சத்திரங்கள் முன்கொடர்ந்து ஒப்புவிக்கப்பட்டன. நீர் உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தையில், என் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஆனால் நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று கூறியிருக்கிறேன்.
Lord, that's your promise. And by an emotion, an action of conviction, these seven precious wandering souls have stepped forward tonight because they believe that the God that was spoke to the prophets, the God that spoke to the blind man, he lives yet today, and they step forward to meet him.
Amen.
கர்த்தாவே, அது உம்முடைய வாக்குத்தத்தமாய் உள்ளது. உணர்ச்சி வேகத்தினால், குற்றவாளி என்ற ஒப்புதலின் செய்கையினால் இந்த ஏழு விலையேறப்பட்ட அதிசய ஆத்துமாக்கள் இன்றிரவு முன்னோக்கி வந்திருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசின தேவன், குருடனான மனிதனிடத்தில் பேசின தேவன் இன்றைக்கும் இன்னமும் ஜீவிக்கிறார் என்று அவரை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அவரை சந்திக்க முன்னோக்கி வந்துள்ளனர்.
That same God who made the promise and met Amen. The leper on his own grounds, who met the woman with the blood issue yeah. at the river bank, Hallelujah. Who met death at the grave of Lazarus and turned him around, Amen. Is the same God tonight who stands here to yes. meet this spiritual death and turn him yeah. around.
வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மாறாத தேவன் குஷ்டரோகியை அவனுடைய சொந்த பாளையத்திலேயே சந்தித்தவர். ஆற்றங்கரையிலே உதிரப்போக்கோடு இருந்த ஸ்திரீயை சந்தித்தவர். மரணத்தை லாசருவின் கல்லறையில் சந்தித்து அவனை மீண்டும் ஜீவிக்கும்படி செய்தவர் இன்றிரவும் மாறாத தேவனாய் இந்த ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கும்படி இங்கே நின்று இவர்களையும் ஜீவிக்கும்படியாய் செய்கிறீர்.
And say, take your hands from these who have come to confess me upon the wooing of my spirit. I'll give unto them eternal life, and no man can take them from me. I'll raise them up at the last day.
அதாவது என்னுடைய ஆவியின் நயமான வேண்டுதலின் பேரில் என்னிடத்தில் அறிக்கை செய்ய வந்திருக்கிற இவர்களிடத்திலிருந்து உன்னுடைய கரங்களை எடு. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். எந்த மனிதனும் அவர்களை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நான் அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கூறுவீராக.
We thank you for them, Father. And we pray that they will remain faithful in your hands until death shall set them free.
பிதாவே, நாங்கள் அவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மரணமானது அவர்களை விடுவிக்கும் வரையில் அவர்கள் உம்முடைய கரங்களில் விசுவாசமுடையவர்களாய் தரித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
When they shall enter into the joys of the Lord on that great day when the wedding supper is being set across the skies. But when the king comes out and says, you remember that first day Amen. Of October 1958 at that little concrete tabernacle, Amen. You walked up and took me as your Savior.
அந்த மகத்தான நாளில் அவர்கள் ஆகாயத்திற்கப்பால் கல்யாண விருந்து அமைக்கப்படும் போது ராஜாவானவர் வந்து 1958 வருடம் அக்டோபர் மாதம் 1st அந்த சிறு தளமிடப்பட்ட குடாரத்தில் நினைவிருக்கிறதா, நீ நடந்து வந்து என்னை உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயே.
I spoke to you. You were a sinner then, but now I saved you. And now you're mine. And you have eternal life. Now enter into the joys that I prepared for you from the foundation of the world. Grant it, Lord. They are yours now. We commit them to thee. In Jesus Christ's name, amen.
நான் உன்னிடத்தில் பேசினேனே, அப்பொழுது நீ ஒரு பாபியாயிருந்தாய், ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை ரட்சித்து விட்டேன். இப்பொழுது நீ என்னுடையவன், நீ நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறாய். உலக தோற்றம் முதல் நான் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற சந்தோஷத்திற்குள் இப்பொழுதே பிரவேசி என்று கூறுவாராக. கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஒப்புவிக்கிறோம். ஆமென்.
With your heads bowed, the audience, I'm going to ask each of you here at the altar, do you feel down in your heart now from the very depths of your soul that the little flame of faith that told you to come forward to the altar here to do this act that you have now done after raising your hands and walking forward, do you feel that that little flame has begun to burn towards a real living faith in your heart?
இப்பொழுது கூட்டத்தாரே, உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இருக்கட்டும். நான் இங்கே பிடத்தண்டையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில், உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்திலிருந்து அந்த சிறு விசுவாச ஜுவாலையானது நீங்கள் இங்கே பிடத்தண்டை முன்னோக்கி வரும்படியாகவும், இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ள இந்த செயலை செய்யும்படிக்கு உங்களிடத்தில் கூறினதை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தின பிறகு முன்னோக்கி நடந்து வருகிறதையும் அந்த சிறு ஜுவாலையானது உங்களுடைய இதயத்தில் உள்ள ஒரு உண்மையான ஜீவனுள்ள விசுவாசத்தை நோக்கி எரிய துவங்குகிறது என்று நீங்கள் அதை உணர்கிறீர்களா?
And you now believe that Jesus has forgiven your sins and you're going to be His from now on. If you do, would you raise your right hand to Him? The ones around the altar, raise up your right hand if you feel like that Jesus has forgiven all your sins. The one around. Now there's 2-3 hands not up. I just keep a praying, everyone.
இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்றும் நீங்கள் இப்பொழுதிலிருந்து அவருடையராய் இருக்கப் போகிறீர்கள் என்றும் இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் உங்களுடைய வலதுகரத்தை அவரண்டை உயர்த்துவீர்களா? இயேசு உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார் என்பது போன்று நீங்கள் உணர்வீர்களேயானால், பீடத்தை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்கள். சுற்றிலும் உள்ளவர்கள் இப்பொழுது இரண்டு மூன்று கரங்கள் மேலே அல்ல இப்பொழுது. அப்படியே ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெபியுங்கள்.